ज्ञानानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपथाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्फटितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आभ्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்தார்த்தேஷ்வ அபிஜ்ஞஹ ஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்ஸராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதபிஹி சுஸ்ரூஷுபிஹ் சத்க்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்த மனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபினவ்ஸ்துஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் अध्यात्मधीपम् अतितितीर्षतां तमोन्दम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார். லோகத்திலே சகல ஜீவராசிகளுக்கும் சமாதானம் சாந்தி நிம்மதி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பக்தி ஞான வைராக்கியம் உண்டாகிறதுக்கு இந்த பாகவத சப்தாக யஜ்யம் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். எங்கெல்லாம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் இப்போ சென்னை கடலூரெல்லாம் பெரிய மழை வந்து ஜனங்கள்லாம் படாத பாடுபட்டார்கள். அந்த மழையில் உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் சத்கதி கிடைக்கட்டும். அந்த மழையில் எத்தனையோ பேர் எவ்வளவோ இழந்துட்டா அவர்கள்லாம் வாழ்க்கையில் நன்னா வாழறதுக்கு ஒரு அனுகிரகம் வாய்க்கட்டும். சகல கோடி ஜீவராசிகளும் பகவான் அனுபவிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கட்டும். அதற்கு இந்த பாகவத சப்தாகம் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சேனானி நாம் அகம் ஸ்கந்தஹ. பகவான் பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகா தன்னுடைய விபூதிகளை பற்றி சொல்லின்றார். விபூதி அப்படின்னா மகிமை, தன்னுடையதான ஐஸ்வர்யம், இதை பற்றியெல்லாம் பேசிட்டு வரான். அப்போ பகவான் சொல்லிகிட்டே வரும்பொழுது சேனானி நாம் அகம் ஸ்கந்தஹ அப்படின்றான். சேனாதிபதிகளுள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்றார் சுவாமி. அந்த ஸ்கந்தன் ஸ்வயம் சனத்குமாரருடைய அவதாரம். சனத்குமாரர்கள் சனகாதி முனிவர்கள் நாலு பேர்னு சொல்றோம் இல்லையா, அதுல சனத்குமாரர் தான் குமாரனாக அவதாரம் பண்ணார், ஸ்கந்தனாக அவதாரம் பண்ணார். ஓம்கார தத்துவத்தினுடைய பலத்தை ரொம்ப அழகா பிரம்மதேவர்க்கே உபதேசம் பண்ணவர் சுப்பிரமணிய சுவாமி. அதனாலதான் ரொம்ப வசதி பிரம்மண்யம் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவோம். சுப்பிரமணியம் அப்படின்னா நன்றாக பிரம்மத்தை அறிந்து உணர்ந்து அனுபவிப்பவன் அர்த்தம். அதனாலதான் சிவபெருமானுக்கே ஜோரா பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிற தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு அவ்வளவு அழகா பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஆச்சரியமா சிவனேன்னு இருக்கிறவருக்கு ஜோரா சொல்லி கொடுத்தவன் தான் சுப்பிரமணிய சுவாமி. அந்த சுப்பிரமணியனுக்கு அப்பப்போ ஒரு ஆசை, இந்த கோபாலனை கூப்பிட்டு இங்கே ஒரு கதை பண்ணணும்னு. சுப்பனுக்கு இந்த கோபாலன் மேலே ஒரு பிரீத்தி உண்டு. நான் டோம்பிவில்லி வந்த காலத்துலேருந்து அப்பப்ப சுப்பன் ஞாபகம் வச்சுன்னு வாடா குழந்தை சுப்பையான்னு இல்லையா, அந்த சுப்பையா அப்பப்ப நம்மளை அப்படி கூப்பிடுவார். அதுலேயும் நமக்கு கார்த்திகை மாசத்துல கார்த்திக் சுவாமி மந்திரில் ஒரு பாகவத சப்தாகம். அது எப்படிப்பட்ட ஒரு சப்தாகம்னா, இந்த சப்தாகமே ஒரு மகாத்மியம் தான். ஏன்னா கார்த்திகை ஆரம்பிச்சு மார்கழியில முடிக்க போறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு முன்னாடி நாள் முடிச்சிருந்தா கூட கார்த்திகையோட முடிஞ்சு கொடுத்து அப்படின்போம். ஆரம்பிக்கிறது கார்த்திகை, முடிகிறது மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் கண்ணன் உகக்கும்படியான ஒரு மாசம். இதெல்லாம் தான் எதிர்ச்சையா, எதிர்ச்சையானா தெய்வ இச்சையான அர்த்தம். எப்பொழுதுமே நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், விதி ஒரு பிளான் பண்ணும். நமக்கு தெரியும் விதி எப்படி எல்லாம் பிளான் பண்ணும்னு. நம்ம பிளானுக்கும் விதியோட பிளானுக்கும் சம்மந்தமே இருக்காது. எல்லாரும் இந்த ஏப்ரல் மே ஜூன்லலாம் தமிழ்நாட்டிலலாம் தண்ணியே இல்லையே, வர்ண ஜபம் ஜபிச்சா, ஆழிமலை கண்ணா ஜபிச்சா, என்னெல்லாம் உண்டோ மகாபாரதம் எல்லாம் ஜபிச்சா, இப்ப என்னடா ஆதித்ய ஹிரதயம் ஜபிக்கிறா போதுண்டாப்பா, மழை வேணும்னு பிரார்த்திச்சா. ஆனா இப்படி ஒரு மழையை சென்னை எதிர்பார்க்கவே இல்லை. கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி கடைசியில் ஆதித்ய ஹிரதயம் ஜபிச்சு போய் வா வருணா போய் வா வருணான்னு சென்ட் ஆஃப் செலிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ நம்முடைய பிளான் வேற, விதியோட பிளான் வேற. அது இல்லாமல் நம்முடைய இந்திரியங்கள் அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறது. அப்புறம் சுற்றி இருக்கிறவர்களுடைய பிளான் வேற. இதெல்லாம் தாண்டி தெய்வத்தினுடைய பிளான்னு ஒன்று உண்டு. அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய பிளான் பக்காவாக இருக்கும். அதில் வந்து குற்றம் குறையே வராது. அது அமையறதே பார்த்தோம்னா அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த பாகவதம் அப்படின்றது பகவானுடைய பிளான். இல்லாட்டி நான் வந்திருக்கவே முடியாது. நான் கிளம்புற வரைக்கும் ஃப்ளைட் போகுமா போகாதா சென்னை ஏர்போர்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு மூடினதே கிடையாது. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் பத்மநாபருடைய ஆறாட்டு அன்னைக்கு மூடி வைப்பான், இவ்வளவுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சென்னை ஏர்போர்ட் பந்த் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். என் ஆயுசில் நினச்சா ஃப்ளைட்டை பிடிச்சி எல்லாரும் வந்துட்டு இருப்பா போயிட்டு இருப்பான். ஆனால் ஏர்போர்ட்டே பந்து பண்ணி ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்திட்டா, ஒன்றுமே புரியலை வரப்போகிறோமா இல்லையானே தெரியலை. ஆனால் சுப்பிரமணிய சுவாமி பார்த்தார், இப்படிலாம் தப்பிக்க முடியாது சென்னையில் வெள்ளம் சொல்லினா தப்பிக்க முடியாதுன்னு தன்னுடைய கருணை வெள்ளத்தை என்னை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டான். அதனாலே இன்னைக்கு இந்த பாகவத மகாத்மியத்தை ஆரம்பிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டான். அதுலேயும் எப்பேற்பட்ட நாள் கார்த்திகை அம்மாவாசை, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் எதிர்ச்சையான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கார்த்திகை அம்மாவாசை கும்பகோணம் பக்கம் இன்னைக்கு போகணும், காவேரி ஆத்தங்கரை பக்கம் போகணும், திருவிசநல்லூர் போகணும். சித்தனூண்டு ஒரு குக்கிராமம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு தெரு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊரில். இவ்வளோ தான் இருக்கும், அதில் ஒரு தெரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் இன்னைக்கு எத்தனை பிராமணா இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒரு பிராமணர் இன்னி வரைக்கும் இருக்கார். யாருன்னா ஸ்ரீதர ஐயாவார். அன்னியிலேந்து இன்னி வரைக்கும் திருவிசநல்லூரை பிடிச்சிட்டு வாழ அக்ரஹாரத்திற்கு ஒரே பிராமணர், பிரம்மத்தை உணர்ந்த பிராமணர் யாருன்னா திருவிசநல்லூர் ஐயாவாள் தான். நிஜமாவே அந்த ஐயாவாளுடைய உத்தமமான ஒரு கார்த்திகை அம்மாவாசை, இதை விட வேற என்ன ஆசிர்வாதம் நமக்கு வேணும்னு சொல்லுங்க. ஆரம்பிக்கிறத அப்படி கிராண்ட் செலிப்ரேஷன் அப்படின்வா இல்லையா, அப்படி ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டார்டிங்கே அப்படி இருக்கணும், மெகாவா இருக்கணும் அப்படின்வா இல்லையா. எல்லா இப்பெல்லாம் ஏதான ஒரு விஷயம்னா அப்படி மெகா அப்படி பிரம்மாண்டமாக ஒரு பெரிய இடத்துல ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய விஷயமா ஆரம்பிக்கணும். ஃபுட்பால் இல்லாட்டி ஒலிம்பிக்லாம் எப்படி கிராண்ட் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கணும், ஓப்பனிங் செரமனின்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் செரமனி கரெக்டாக கார்த்திகை அம்மாவாசை அன்னைக்கு நமக்கு அனுகிரகம். ஸ்ரீதர ஐயாவள் ஆச்சரியமான பக்தர், மைசூர் மகாராஜாவுடைய சபையில் இருந்தவர், பெரிய வித்வான், அப்பேற்பட்ட வேத வித்வான், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வந்தவர். அதான வைராக்கியம். நம்மெல்லாம் கிடைச்சது கிடைச்சு கொடுத்துனா அபாடான்னு இருக்கும், கிடைக்கிறது கிடைக்கல, கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா துக்கப்படுவோம். ஸ்ரீதர ஐயாவாள் எல்லாம் கிடைச்சும், மைசூர் சமஸ்தானத்தெல்லாம் விட்டுட்டு காவேரி ஆத்தங்கரைக்கு வந்துட்டாராம். எதுக்கடானா ஜனங்களுக்கு பகவன் நாமத்தை சொல்லி கொடுக்கணும். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம்பரம். அதுவும் பகவன் நாம போதேந்திராள்லாம் வேற இருக்கும்படியான ஒரு ஸ்தலம். அப்ப இந்த ஜனங்களுக்கு கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் உபாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் ஸ்ரீதர ஐயாவார். அவ்வளவு சிரேஷ்டம். ஒரு கார்த்திகை அம்மாவாசையில தான் திதி வந்துடுத்து அவ மூதாதையர்களுக்கு. ஆத்த எல்லாம் பண்ணி வச்சுட்டு காவேரியில ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு போறா. போற வழியில ஒரு ஹரிஜன், ஆனால் அவள் தான் ஹரிஜன், நம்மளாம் ஹரிஜன்னு சொல்கிறதே இல்லை பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் இந்த சர்நேம்னு ஒன்று இருக்குது பாருங்க. எங்கேயா சர்நேமில் ஹரிஜன் நமக்கு போட முடியறதா? ஐயர், ஐயங்கார், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் போட வேண்டியிருக்கு. ஹரிஜன் அப்படின்ற ஒரு சர்நேமே இல்லை அவளுக்குலாம். சர்நேமே ஹரிஜன் தான். அதனால வைஷ்ணவ ஜனத்தோன்ற மாதிரி அவளுடைய பாக்யம் ஹரியனுடைய ஜனம். அந்த ஹரிஜனை பார்த்தா பசியில் சுருண்டு விழுந்துட்டான். மனசு பதபதைக்கிறதா, ஐயோ ஒரு ஜீவன் சாப்பாடு இல்லாமல் என்ன பாடுபடுறது? ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அதை விட துக்கம் உலகத்தில் வேற என்ன வேணும்? தனி உணவு ஒருவனுக்கு உணவில்லைன்னு ஜகத்தினை அழித்திடுவோம்னார் பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த நாளும் இன்னைக்கு தான். மகாகவி சுப்பிரமணிய பாரதி எல்லாம் நல்ல நாள் தானே அமையிறது பாருங்க. மனசு கேட்கலையாம் நிஜமாவே. பசியினுடைய வலி சென்னைகளுக்கு இப்போ தான், சென்னையில் இருக்கவாளி இன்னைக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஒருத்தன் கூட எழுதியிருந்தா, நான் மாதம் 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஐடியில் இருக்கேன், என் கையில் அன்னைக்கு 10,000 ரூபாய் கையில் கேஷ் இருந்தது, என் கையில் ஒரு 3 டெபிட் கார்டு 2 கிரெடிட் கார்டு உண்டு, பேங்க் பேலன்ஸ் உண்டு, சொந்த வீடு உண்டு, லாக்கரில் அத்தனை தங்க நகை உண்டு, ஆனால் யாராவது சோத்து பொட்டலம் கொடுப்பாளான்னு கை நீட்டி நின்ன வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரிஞ்சதுன்னு எழுதியிருந்தேன். அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப், யதார்த்தம் இதுதான் சொல்லுவோம் தெரியுமா? சனாதனமான தர்மம் சொல்லுவோம், எதுவும் சாஸ்வதம் இல்லையப்பா, பகவத் கிருபையை தவிர எதுவும் சாஸ்வதம் இல்லை. க்ஷண நேரத்தில் அப்படி சொடுக்கு போடுற நேரத்தில் எல்லாம் அடிச்சுண்டு போயிடணும். அடிச்சுண்டு போச்சு சென்னையில் எத்தனையோ பேர். இந்த ஸ்பிக்கோட ஓனருக்கு அவங்க ஏசி முத்தையா 10,000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி, 10,000 கோடி ரூபாயுடைய சொத்துக்கு. இந்த மழை வெள்ளம் அவரோட அந்த கோட்டூர்புரம் அந்த பங்களா பேலஸ் தான் சொல்லுவார்கள் நினைஞ்சு கொடுத்து. எப்படி தெரியுமா கிளம்புறார்? ஒத்த லுங்கியை கட்டிண்டு ஒரு போட்டில் அவரும் ஒரு ஒய்ஃபுமா 2 சேரில் உக்காந்துட்டு ஒரே ஏதோ ஒரு பேக் எடுத்து இவ்வளோதான். 10,000 கோடி ரூபாய் சொத்து ஒன்றுமே கிடையாது. அந்த போட்டில் யாரோ ஒரு 4 பேர் வந்து அவர் ஐஷண்டு போனாரோ இன்னைக்கு உசுரோடு இருக்கார். எம்ஏஎம் ராமசுவாமி 10 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதி, ஆனால் உசுறு போயிடுத்து. அந்த சமயத்தில் எரிக்கிறதுக்கு சுடுகாடு கிடைக்கல அவருக்கு, எரிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம். ஆனால் கடைசியில் போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு அந்திம காரியம் பண்றதுக்கு ஒரு சுடுகாடு அவருக்கு கிடைக்கல. என்னத சொல்றது? பகவத் கிருபையை தவிர லோகத்தில் நமக்கு சாஸ்வதமானது எதுவுமே கிடையாது. நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே சொத்து சுவாமி மட்டும்தான். மற்ற எது வேணா எப்ப வேணா கை நழுவி போகும். இருக்கிற வரைக்கும் இருக்கா சந்தோஷம், அவ்வளவுதான். இன்னும் இருக்கா சந்தோஷம், ஆனா சுவாமி உண்டனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நான் சொல்றதெல்லாம் இந்த கோடீஸ்வரா அடுத்த வாழ் திரும்பி கூட பார்க்காதவா, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாதவா, அடுத்த வாளுடைய தயவை எதிர்பார்க்க வேண்டி இல்லாதவர்கள். இவர்கள் தயவில் பல 100 குடும்பங்கள் வாழ்ந்துருக்கு. ஆனா அன்னைக்கு அவளுக்கு யாரோ சில பேருடைய தயவு தான் தேவைப்பட்டது. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இந்த யதார்த்தம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. நானா காண்பிச்சுடுச்சு பசி. ஒவ்வொருத்தரும் பார்த்த வேளச்சேரி மடிப்பாக்கம் ரொம்ப ஃபேமஸான இடங்கள் தான் எல்லாம். யாராவது சாப்பாடு போட்டால் என்ன கிடைச்சாலும் பரவாயில்லன்னு 2-3 நாள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா போய் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போ யார் எதை கொடுத்தாலும் அவன் ஜாதி என்ன, குலம் என்ன, மதம் என்ன, வயசு என்ன, ஆணா பெண்ணா, படித்தவனா, ஹைஜீனிக்காக இருக்கு, அது ஒன்று இருக்கணும். இந்த கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கையில் பணம் வந்தால் ஹைஜீனிக்னு ஒரு பெருசாக பேசிட்டு இருப்போம். இந்த ஹைஜீனிக் பேசுகிற கூட்டம் எல்லாமே லொக்கு லொக்குன்னு இருமிண்டு பிபி சுகர் டேப்லெட் சாப்பிட்டு ராத்திரி தூங்க முடியாமல் டிப்ரெஷனில் உட்காந்துருக்க கூட்டம். அதே குறவன் குறத்தி கூட்டம் பாருவோம், கண்ட தண்ணியை குடிக்கிறதுகள், கண்ட இடத்துல சாப்பிட்றது, கண்ட இடத்த கொசு மொய்க்க மொய்க்க படுத்துக்கிறது. ஆனால் அவள் என்னமோ ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் குடிக்கலை. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லலை, ஆனால் ஆரோக்கியமாக எனர்ஜியோட தான் இருக்கேன். நன்னா கவனித்து பார்க்கலாம். இந்த ஹைஜீனிக்கெல்லாம் போயிடுதான். இந்த பசியில் ஒரு பொட்டலம் கிடச்சோன்னு அள்ளி அள்ளி சாப்பிட்றான். ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறேன், ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த சாப்பாடு பொட்டலத்துக்கு எல்லாம் அடித்து பிடிச்சி நிற்கிறான். படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எல்லாம். அப்போ இப்போ சாப்பாடு கிடைச்சவன் கிடக்கிறனு பிரித்து அங்கேயே சாப்பிட்றான். இந்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கணும், பார்த்தா நல்லா தெரியும். ஒரு ஐடியிலையோ பேங்க்லேயோ இருக்கிறவன் அப்படிலாம் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு டீசெண்டாக போகிற ஹோட்டல்லாம் அப்படி இருக்கணும், ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் தான் நம்ம லெவலுக்குன்னு எல்லா லெவலையும் விட்டு முட்டிக்கால் தண்ணியில் சாக்கடை தண்ணியில் நின்றுண்டு கிடச்ச ஆகாரத்தை சாப்பிட்டான். நிஜமாவே உண்மையாகவே நடந்து. அப்போ பசி சத்தியம், உலகத்தில் கண் எதிர்க்க நம்ம நித்தியம் பார்க்குற சத்தியம் எதுனான்னா பசி, அந்த பசிக்கான ஆகாரம். அப்போ அது வயசு என்ன, ஜாதி என்ன, குலம் என்னன்னு பார்ப்போமா, பார்க்க முடியுமா? பசியில் ஒன்றும் தெரியாது, பதபதைக்கிறது தான் திருவிசநல்லூர் ஐயா வாழ்க்கை. அதுக்கு தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், அந்த பதபதப்பு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்தால் தான் புரியறது. பாம்பேயில் வந்ததுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. நிஜமா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வரும்பொழுது ஒன்றே ஒன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக முளைச்சிட்டு வருது. என்னடா தெரியுமா, மனித நேயம். அது வரைக்கும் பட்டு போயிடுறது, மரம் இருக்கா இல்லையான்னே தெரியல, மனித நேயம்ன்ற ஒரு வஸ்து. ஆனால் ஒரு பெரிய மழை அடித்தாலோ பஞ்சம் அடித்தாலோ மனித நேயம் மட்டும் நன்னா பல 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 பலன்னு ஜோரம் முளைச்சிட்டு வரது. ஸ்ரீதரையாவா ஹிருதயத்தில் பரிதவிப்பு, ஐயோ ஒரு ஜீவன் ஆகாரத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறது. உடனே குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுறா, ஓடி போய் சார்த்தத்துக்காக சமைச்ச அன்னத்தை கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுத்து சாப்பிட்றான்னுட்டான். அந்த தைரியம் வேணுமே, நம்ம 1008 நியாயம் வெட்டி நியாயம் பேசுவோம். அழகாக எல்லாம் கொடுத்துட்டு திரும்பியும் வீடு முழுக்க சாணமெல்லாம் போட்டு மொழிகிட்டு திரும்பியும் எல்லாம் புதுசாக தலிகையெல்லாம் பண்ணி சமையல்லாம் பண்ணிட்டு அழகாக காவேரியில் போய் தீர்த்தமாடிட்டு வந்துட்டு பிராமணாலெல்லாம் கூப்பிட்ற, பிராமணாலெல்லாம் சொல்லிட்டா நாங்கள்லாம் வரமாட்டோம், சார்த தண்ணிக்கு அன்னம் அடுத்தவாளுக்கு கொடுக்கப்படாதுன்னு சாஸ்திரம், நீங்கள் சாஸ்திர தர்மத்தை மீறிட்டு. இது எப்படின்னா, சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சவாளுக்கு பிரச்சனையே கிடையாது, தெரியாத வாளுக்கும் பிரச்சனையே கிடையாது, நமக்குத்தான் பிரச்சனை. ஏன்னா பாதி புக்கை படிச்சிடுறோம், மீதி கூகுளில் சர்ச் பண்ணுறோம். இன்றைக்கி அப்படி தான் சொல்லுவோம், கூகுளில் தான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறோம். நாங்கள் எதாவது சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், பசங்கள்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி குருஜி அதில் அந்த மாதிரி இல்லைன்ற சொல்லலாம். நாங்கள் சொல்கிறது தான் முக்கியமே இல்லை, கூகுள் சொல்லிடுத்துனா நான் அதனால் கூகுள் ஆண்டவர்னே பேர் வச்சிருக்கேன். கூகுள் ஆண்டவர் சொன்னால் அது வேதத்தை காட்டிலும் பெருசு. எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு கூகுள் சர்ச்சை போட்டு 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 விக்கிபீடியாவில் படித்தேன், அதை படித்தேன், இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இந்த அறகுறையாக தெரிஞ்சுட்டு படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள். நிறைய பேர் நான் சாஸ்திரம் பேசுகிறதே வந்துட்டேன், எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சதே கொஞ்சம் நினச்சோம், யாராக கேட்டால் கூட எனக்கு தெரியாது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா யாராவது நன்ன சாஸ்திரம் தெரிஞ்சவாக்கிட்ட அனுப்பினோன்னா அவரை பார்த்தா பாவமாக வேஷ்டி கட்டின்னு இருக்கார், அவரெல்லாம் பார்த்தா விஷயம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. விஷயம் தெரிஞ்சவான்றதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருக்கான்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. ஒரு கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டுண்டு அழகாக ஒரு ஷூஸ் எல்லாம் போட்டுன்னு உட்காந்து அவளுக்கு எல்லாம் தெரியும் அபிப்பிராயம். பாவமாக பஞ்சகட்சம் கட்டிண்டு ஏதோ ஒரு பூனலை போட்டுண்டு ஒரு அங்கவசர திசைன்னு வந்தால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்துடுது. பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இதுதான் தலைமுறை தலைமுறையாக பழகி போன ஒரு விஷயம். ஒரு அழகாக சாஸ்திரப்படி வா சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, பாபம் பண்ணிட்டேன்னுட்டான். இப்போ திருவிசநல்லூர் ஐயாவால் சொல்கிறார், இல்லை ஒருத்தனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், உயிர் போகிற நிலமையில் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கலான்னு சாஸ்திரம், அதுக்கு நான் திருப்பியும் எல்லாம் பண்ணி ஆச்சு அப்படின்னா சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னுட்டான். அவளை ஏற்கனவே பொறாமல் ஸ்ரீதர ஐயாவாளுக்கு ரொம்ப பெருமை இருக்குது, லோகத்தில் அவரை கொண்டாடுறான், அதனால் நாங்கள் யாரும் சுவார்த்தத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டான். ஸ்ரீதர ஐயாவாள் பார்த்தால் கவலையே படலை, பிரம்மா விஷ்ணு சிவனை நீங்கள் வாங்குவோன்னுட்டார். ஏன்னா அவள் வழியாக தானே விஷ்ணு இலைன்னு ஒன்று போடுறோமோன்னு கஷ்டப்பட்டு ஒரு பிராமணனை கூப்பிட்டு விஷ்ணுவாக வரிக்கிறத விட விஷ்ணுவே வரிச்சுட்டா, பித்ருவாக நினச்சிட்டு ஒரு பிராமணனை வரிக்கிறத காரணம் பித்ருவே நீங்கள் வாங்குவோம்னா, சிவபெருமானியை கூப்பிட்டாச்சுன்னா போதுமே, சம்ஹார மூர்த்தியை வந்துட்டாருனா போதுமே. அப்படி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் கூப்பிட்டார், மூணு பேரும் வந்து அவர் ஆற்றுல அழகாக சார்தத்தை சீகாரம் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு வருஷம் ஆயிடுது, திருப்பி அடுத்த சார்தத்துக்கு திருப்பியும் போய் பிராமணாவில் கூப்பிட்டார். அவள்லாம் சொல்லிட்டா நாங்கள்லாம் வரமாட்டோம், இந்த கெத்து காட்டணும் இல்லையா, வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், இன்றைக்கி நம்மகிட்ட மூணும் இல்லை, ஆனால் அந்த கர்வம் மட்டும் உட்காந்துருக்கு, வித்யா இல்லை, தனம் இல்லை, குலம் இல்லை. எத்தனை பேருக்கு அபிவாதியை தெரியும், காதை தொடுவா கையை அப்படி பண்ணுவா அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியும். அதுக்கப்புறம் தானே வேதமோ புருஷ சுத்தமோ மந்திர புஷ்பமோ அடுத்த விஷயம், இந்த காதை தொட்டு இப்படி பண்ணி ஆச்சுன்னா அபிவாதையே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுது. அதுலேயே அபிவாதி இங்கே சொல்லப்படாது அங்கே சொல்லப்படாது, நிறைய விஷயங்கள் மகாபிரிவா கொடுத்த மகாபிரிவா வந்துட்டு இருந்தார். மகாபிரிவாவை ஒரு குழந்தை சேவிச்சு விட்டான், புதுசாக பூனல் போட்ட பய அழகாக அபிவாதியெல்லாம் சொல்லி சேவிச்சு கொடுத்து. உடனே சுற்றி இருக்கவாள்லாம் கற்றுக்கிட்டு கத்துறா, அடே அபச்சாரம் பண்ணிட்டேடா, மகாபரிவாரத்துக்கு அபிவாதியே சொல்லிட்டேடா, சன்னியாசிகிட்ட சொல்லப்படாதேடா, எதுக்குன்னு தெரியாது சொல்லப்படாதுன்னுட்டான். மகாபிரிவா சும்மா இருங்கோ சொல்லிட்டு அந்த குழந்தை தலையில் கை வச்சு, குழந்தை அபிவாதியை பெரியவாளுக்கு சொல்லுவா, ஏன்னா அவளுக்கு யாராவது பொண்ணுலாம் இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுப்பா, நான் சன்னியாசி எனக்கு பொண்ணு பிள்ளைகள்லாம் கிடையாது, அதனாலே சன்னியாசிகளுக்கு அபிவாதியை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாடா குழந்தை. மற்றவாக்கிட்ட சொன்னான்னா என்ன கோத்திரம் குலம்னு தெரிஞ்சுண்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுண்டு ஒரு ஆத்திர அவசர கல்யாணம் அன்னி கூட ஒரு பையன் அபிவாதியை பண்ணால் கௌசிக கோத்திரம் தான், இல்லாட்டி யாராவது ஒருத்தர் அங்கே அந்த பையனை பார்க்கலான்னு இருக்கேன், கேட்கவே வேண்டாம் கௌசிக கோத்திரம் எனக்கு தெரியும், அன்றைக்கி அபிவாதியை சொன்னான்னு கேட்டுண்டு அதுக்கே சொல்கிறதுக்காக தான் சன்னியாசிடா நான் குழந்தை, அதனால் எனக்கு அபிவாதியை சொன்னால் நான் உனக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, அதனாலே சொல்ல வேண்டாம், அதுக்குள்ளே சித்திரிக்கவெல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டான். அவசாரம் பண்ணிட்டேன், இது அவசாரமே கிடையாது, எதுக்கு சொல்லணும் எதுக்கு சொல்ல வேண்டாம்னு ஒரு காரணம். அந்த மாதிரி எவ்வளவோ சொன்னார், கேட்கல, கடைசியில் பிராமணாலெலாம் பார்த்தா இவர் சொன்னார் சரி நான் சொல்கிறதெல்லாம் சொல்லி ஆசை, இது அடுத்த வருஷம் நான் சொல்கிறது, முதல் வருஷம் எல்லாம் நடந்துருத்து. அவர் கேட்டார் சரி நீங்கள்லாம் அது பாபம்னு சொல்கிறேன், இந்த பாபத்துக்கு என்ன பிராயச்சித்தம் உண்டுன்னு சொல்லுங்கோ அடி என் பண்ணிடுறேன் அப்படின்னுட்டான். உடனே அவள் சொன்னால் அதுக்கு கங்கா ஸ்நானம் தான் பரிகாரம் அப்படின்னு விட்டான். இந்த காலம் மாதிரி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நேரம் அப்படி போய் இறங்கி ஜாலி ஒரு கங்கையை ஸ்நானம் பண்ணிவிடும், இதோ வந்துட்டேன்னு வர முடியாது, போக வர குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது வேணும், பல தேசங்கள் கடந்து நடந்து ட்ரெயின் பஸ்ஸு எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ ஸ்ரீதர் ஐயாவா சொன்னார் வயசாகிடுச்சு எனக்கு, இந்த வயசுக்கு மேலெல்லாம் நான் கங்கா ஸ்நானம் போனேன்னா எனக்கு யாராவது ஸ்நானம் தான் பண்ணி வைக்கணும், அந்த நிலமையில தான் ஆயிடும் அப்படின்னா உடனே பிராமணாவெல்லாம் அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சார் சொன்னார். என்னால் போக முடியாது ஆனால் கங்கையினாலே வர முடியும், அதானே நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை. நம்மளும் வருஷத்துக்கு ஒரு தடவை கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் தீபாவளி அன்னைக்கு. நிஜமாவே எத்தனை பேர் இந்த தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் பண்ணேன் அப்படின்னு தீர்மானமாக அனுபவிச்சுட்டு நான் நிஜமாகவே கங்கா ஸ்நானம் பண்ணேன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். அப்பா ஒன்று, அப்புறம் ஏதோ சில பேர் 2-3 கங்கையிலே இருந்தாளா, அதுக்காக வேற கங்கையிலே குடித்தா நான் ஒத்துக்க மாட்டேன், ஆற்றுல குளித்து பாத்ரூமில் குளிக்கும் பொழுது பக்கெட்டில் கங்கை ஆவிர்பவிச்சா சந்தோஷம், அப்பாடா அந்த நம்பிக்கை வேணும். அன்னைக்கு கங்கை ஆவிர்பவிக்கிறாள் அப்படின்னு ஒரு தீர்மானம் வேணும். ஸ்ரீதர் ஐயாவா சொல்லிட்டா கங்கை வருவாள் அப்படின்னுட்டான். அவள்லாம் சிரித்தா, சுவாமி காவேரி வேணா வரும், நல்ல மழை பெஞ்சா காவேரி வெள்ளம் எடுத்து நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வருவா, மெட்ராஸில் கூவம்லாம் வந்து தோணும், வெள்ளம் ஆத்து வாசல் வரைக்கும் உள்ள வரைக்கும் ஜம்முன்னு ஆவிர்பவிச்சாலும் அந்த மாதிரி காவேரி வேணா வருவாள், ஒழிய கங்கையெல்லாம் வரமாட்டாள் அப்படின்னு உடனே ஒரு கவலையே படலை, கையை கூப்பிண்டு கங்கா மாதாவை பிரார்த்திக்க கங்கை குபு 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 குபுன்னு அந்த கூபம் கணத்திலேந்து பொங்கி வழிய ஆரம்பிச்சுட்டான். அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கி பொங்கி வழியறது, வழிஞ்சு 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 முதல்ல என்னமோ நினச்சுட்டா ஊத்து சுரக்கிறதுன்னு நினச்சான், அது பொங்கி பிரவாகமாக வரும் பொழுது தான் அது கங்கைன்னு புரிஞ்சது. அது பொங்கி 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 ஊரே வெள்ளக்காடாக ஆரம்பிச்சுடுத்து. பிராமணாலாம் நடுங்கிட்டா, சுவாமி கங்கா ஸ்நானம் பண்ண நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் தான் பண்ணணும், நாங்கள் போய் பண்ண வேண்டாம், இங்கேயே பண்ணுறோம், தயவு செஞ்சு கங்கையை கொஞ்சம் அடக்கி வைங்கோன்னுட்டா. ஸ்ரீதரையாவாள் கண்களில் ஆனந்த பாஷம், ஹே கங்கா மாதா அடியேன் கூப்பிட்டேன்னு வந்துட்டியாமா, மும்மூர்த்தி சம்பந்தப்பட்டவளாச்ச, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் சம்பந்தப்பட்ட ஒருத்தி கங்கை, அதுவும் கங்கைக்கும் காவேரிக்கும் எப்பயும் ஆகவே ஆகாது, அப்பேற்பட்ட அந்த காவேரி நதி தீரத்தில் கங்கை பொங்கி வந்தாள். அந்த ஒரு நாள் இன்னைக்கு அந்த கார்த்திகை அம்மாவாசை அன்னைக்கு தான் ஸ்ரீதர் ஐயாவாளுடைய ஆத்திர கணத்திலேந்து கங்கை ஆவிர்பவிச்ச கங்கா கிருஷ்ணன் ஆன நாள் இன்னைக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சவாள்லாம் அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த கணத்தையே ஃபோட்டோ எடுத்து போடுந்தா. அப்போ அத்தனை வசத்தி இந்த நாள். அப்படி பக்தி இருந்தால் தெய்வம் எங்கே வேணால் ஆவிர்பவிக்கும்னு நிரூபணம் பண்ண நாள். எங்கே இருந்தாலும் சரி மனசு சுவாமியிடத்தில் இருந்தால் நிச்சயமாக என்ன வேண்டாலும் சித்திக்கும், எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன நிரூபணம் பண்ண ஒரு நாள் இன்னைக்கு. ஜெய் போலோ ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாளுக்கு ஜெய். அப்படிப்பட்ட ஒரு நாள். அப்ப அப்படி இருக்கிறவாளுக்கு பயமே கிடையாது, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதி பிராமணன் நெஞ்சு நிமிந்து நிக்கலாம், எங்கிலையும் ஒரு வீரம் உண்டுடா அப்படின்னு சொன்னா சில பேரை தான் சொல்ல முடியும் பிராமணர்கள்ல வீரன் அப்படின்னா. பரசுராமரை சொல்லணும், சீவிடுவார் தலைய. அப்புறமா சொல்லணும்னா மகாகவி பாரதி வீரன். நான் சொல்றேன் வாஞ்சிநாதன் என்ன தைரியம், அந்த தைரியத்துல இன்னைக்கு ஒரு துளி நமக்கு இருந்தா போதும். அந்த என்ன வீரம் வாஞ்சிநாதனுக்கு, சர்வசாதாரண போய் சொல்லிவிட்டாரு ஆஷ் துரைய இன்னைக்கு வாஞ்சி மணியாச்சு போனா அப்படி என்னமோ பண்ணும். பிராமணான்னா அதெல்லாம் சாம்பார் கூட்டம், இதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, மிரட்டலாம் நினைக்கிற நடுவில் பிரிட்டிஷ்காரனையே பயமுறுத்தின ஒரு பிராமணன் வாஞ்சிநாதன், பிரிட்டிஷ்காரனே நடுங்கின ஒரு பிராமணன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இந்த கார்ட்டூன், இந்த கார்ட்டூன் விஷயத்துக்கு விதை போட்டதே மகாகவி சுப்பிரமணிய பாரதி தான். இந்த கேலி சித்திரம்லாம் இன்னைக்கு போடுறா பாருங்க, அந்த காலத்திலேயே பத்திரிகைகளில் அதை ஆரம்பித்து வச்சது நம்ம சுப்பிரமணிய பாரதி. அப்பேற்பட்டவர், சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே, பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்படி பாடினார், ஒரே வருத்தம் தான். இவர் பார்த்துருந்தாருன்னா எப்படி பாடியிருப்பார், பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு ஒரு பாட்டு பாடினார்னா 1947 ராத்திரி இருந்தானோ எத்தனை 1000 கோடி கவிதை பாடியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. பேர்பட்டவர், எத்தனை ஆச்சரியம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு ஒருத்தர், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்ன வார்த்தைகள், தத்துவம் எல்லாம். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டு மின்பம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, என்ன வாக்கியங்கள். அப்படி தன்னுடைய வாக்குனாலேயே பகவானையும் தேசத்தையும் தூக்கி நிறுத்தின ஒரு சுப்பிரமணிய பாரதி பிறந்த நாள். இதெல்லாம் விட நல்ல நாள் கிடைக்குமா, அது இங்கிலீஷ் டேட், சுப்பிரமணிய பாரதியோட பிறந்த நாள் இங்கிலீஷ் டேட் தான் December 11. அதில் கார்த்திகை அம்மாவாசை, அழகா ஸ்ரீதர் ஐயாவாளுடைய விஷயம், இதெல்லாம் சேர்ந்து வர்றது அப்படின்னா கோடி ஜென்ம சுக்கிருத்தம் எதிர்ச்சையா எதேச்சையா அத்தனை ஜோரா அதி விசேஷமா ஆனந்தமா நிரூபணமான நாள். சில இடங்களில் இன்னைக்குதான் மகாபாரத யுத்தத்துக்கான பூஜை பண்ண நாள் அது ஒன்று காண கிடைக்கிறது. மார்கழியில் ஆரம்பிக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் அம்மாவாசை அன்னைக்கு நீ அழகா தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு பூஜையை பண்ணியாச்சுன்னா நிச்சயமா உனக்கு தான் வெற்றின்னு சகதேவன் குறிச்சு கொடுத்த நாள் இன்னைக்கு தான் அப்படியும் காண கிடைக்கிறது. அப்படி இவ்வளவு விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து நமக்கு வாச்சிருக்கு. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவருண்டோ சொல்லடி சிவசக்தி. நம்மெல்லாம் நல்லதோர் வீணை தான், சம்சார புழுதியில மாட்டிருக்கோம். நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கட புழுதியில் எரிவருண்டோ, நம்மளை நாமே கொண்டு போய் புழுதியில எரிஞ்சிட்டோம். நல்லதோர் வீணை தான் மீட்டினா அத்தனை விதமான ராகங்கள் வரும். பக்தியை கொண்டு மீட்டினோம்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேந்தும் சகஸ்ரநாமமும் வரும். மீட்டனமே மீட்டுறதுக்கு தான் இந்த பாகவத சப்தாகம். இது நல்லதோர் வீணை தான், இது புழுதியில் இருக்கப்படாது, கலைவாணி கையில் இருக்கணும். அப்போ நன்னா வாசிப்பா, அவள் வாசிச்சானாலே பகவான் உகக்கும்படியாக தான் கலைவாணி வாசிப்பா. சரஸ்வதி தேவி சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம், ஒவ்வொரு சப்தாகமும் வித்யாரம்பம் நன்னா ஞாபகம். பக்தியினுடைய வித்யாரம்பம் தான் பாகவதம், வித்யாரம்பம் கலிஷ்யாமி இதுதான். சரஸ்வதி நமஸ்துபியம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயே. ஜயம் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பேரு ஜயம் அப்படின்னு பேர். ஸ்ரீராம ஜயம் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி ஜயம் அப்படின்ற சப்தமே ஸ்ரீமத் பாகவத சப்தம். என்ன ஜெயம்? ஜெயம் ஜெயிச்சுட்டோ அப்படின்னு இல்லையா. இந்த பாகவதம்ன்ற ஜெயம் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஹரிக்கிருபைக்கு பாத்திரம் ஆயிட்டான்னா அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவான். கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷதி. ஏ அர்ஜுனா, ஏ கௌந்தேயா, கௌந்தேயானா குந்தி புத்திரான்னு அர்த்தம். கௌந்தேயன்ற வார்த்தை பஞ்சபாண்டவர்கள் எல்லாருக்குமே வந்துடும். சரியா பார்த்தா தர்மர் பீமன் அர்ஜுனனுக்கு கன்ஃபார்ம்டா உண்டு. நகுல சகாதேவா மாத்ரி புத்திரர்கள், ஆனால் குந்தி வளர்த்ததுனால கௌந்தேயான்ற வார்த்தை அஞ்சு பேருக்குமே வந்துடும். அதனால ஏ கௌந்தேயா, கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷதி, என் பக்தன் அழிவதில்லை. இந்த சத்தியத்தை நான் பண்றேன்டா அப்படின்ற சுவாமி ஆச்சரியமா. இது அத்வைத சம்பிரதாயமான வியாக்யான். நான் பண்றேன்டா சத்தியம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாய வியாக்யானம். அர்ஜுனா என் பக்தன் அழியறதுன்னு நீ சத்தியம் பண்ணுடா அப்படின்ற சுவாமி. பகவானுடைய வாக்கியத்தை விட பக்தாவுடைய வாக்கியத்துக்கு பலம் ஜாஸ்தி. நீ சத்தியம் பண்ணுடா, நீ சத்தியம் பண்ணியாச்சுனா நடத்தி கொடுக்க வேண்டியது என் தர்மம். அப்பா அம்மா தானே வாக்கு கொடுக்க மாட்டான், குழந்தைகள் ஏதானும் கேட்டு வாக்கு கொடுத்துட்டான்னா எப்படியாவது நடத்தி காட்டிடுவான் இல்லையா. அந்த மாதிரி கண்ணன் என் பக்தன் அழிவதில்லை அப்படின்னு சத்தியம் பண்றானோ, அந்த சத்தியத்தை நிரூபணம் பண்ற கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அவ்வளவு வசத்தி இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஆயுசுல ஒரு தடவையாவது பாகவதம் கேட்டுடணும், ஒரு தடவையாவது பாகவதத்தை அந்த புஸ்தகத்தை பார்த்துடணும், ஒரு தடவையாவது பாகவதம் புஸ்தகத்தை தொட்டுடணும், ஒரு தடவையாவது பாகவதத்தினுடைய ஒரு ஸ்லோகமாவது சொல்லிடணும், இல்லாட்டி அரை ஸ்லோகமாவது சொல்லிடணும், இல்லாட்டி கால் ஸ்லோகமாவது சொல்லிடணும். எதுவுமே தெரியல ஸ்ரீமத் பாகவதம்னு அந்த வார்த்தையாவது சொல்லிடணும். அந்த ஒரு பதம் நூறு அஸ்வமேத யாகத்தை விட வசத்தியா. ஆயிரம் வாஜ்பேய யாகம்னு சொல்லுவான், வாஜ்பாயின்னு சொல்றேன் பாருங்க. அந்த வாஜ்பேய யஜ்யம் பண்ண வம்சத்துல இருக்கவள மட்டும்தான் வாஜ்பாயின்னு சொல்லுவான், வாஜ்பேய யஜ்யம்னு. முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அந்த மாதிரி யாரோ சில பேர் மட்டும்தான் கலியுகத்துல சமீப காலத்துல அந்த வாஜ்பேய யஜ்யம் பண்றவா இருக்கா. முக்கூர் லட்சுமி பரமவிஸ்வர் கேசவ தீட்சிதர் இவாள்லாம் இந்த வாஜ்பேய யஜ்யம்லாம் பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட ஸ்ரீரங்கத்தை கூட பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிற ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி பல வாஜ்பேய யஜ்யங்கள், நூறு அஸ்வமேத யாகங்கள், இது எல்லாத்த விட பெரிய விஷயம் எதுன்னா பாகவதத்தினுடைய ஒரு வார்த்தையை சொன்னா கூட உண்டு. பாகவதம் அவ்வளவு வசத்தி. பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி, பிரத்யக்ஷ கிருஷ்ணன். டெய்லி பாகவதத்தை பார்த்தாலே அது கிருஷ்ணன்னு தெரிஞ்சிடுமா. பாகவத சப்தமே ஸ்வயம் பிரம்மஸ்வரூபம். அதனால இந்த பாகவதம் அத்தனை வசத்தி. இந்த பாகவத மகாத்மியத்தை ஸ்கந்த புராணம் சொல்றது, அதான் அழகு. ஸ்கந்த புராணம் தான் பாகவத மகாத்மியம். அது ஸ்கந்தன் சந்தியில சொல்ற விசேஷம் தான். ஸ்கந்த புராணமே ஸ்கந்தனை பற்றிய விஷயங்கள் தானே. அதுல அந்த ஸ்காந்தம் சொல்றதான் பாகவத மகாத்மியம். பத்மபுராணம் ஸ்கந்த புராணம் எல்லாமே சொல்றது. அவ்வளவு விசேஷம் இந்த ஸ்ரீமத் பாகவதம், அவ்வளவு சிரேஷ்டம். தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. சத்து சித்து ஆனந்த ரூபனாம் பகவான், சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. விஸ்வத்தினுடைய உற்பத்தி, அதுக்கப்புறம் அதை ஸ்திதி பாலனம் பண்றது, அதுக்கப்புறம் சம்ஹாரம் பண்றது, இதையெல்லாம் எந்த பிரம்மம் பண்றதோ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமக. ஜகத்தினுடைய விஸ்வத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் பண்ணக்கூடிய சச்சிதானந்த ரூபனான கிருஷ்ணா, எங்களுடையதான தாபத்திரயங்கள் நாசமாகறதுக்காக உன்னிடத்திலே நாங்கள் சரணாகதி பண்றோம். ஏன்னா இந்த தாபத்திரயங்கள் நம்முடைய புத்தி சாதுரியத்தினாலே ஜெயிக்க முடியல. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். நம்மாலேயே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிற ஜீவர்களாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், சென்னை வெள்ளம், மும்பை வெள்ளம், பஞ்சம், இப்பெல்லாம் கூட மும்பையில் சொன்ன மழை கம்மி, ஜலம் குறைவாயிடுது, ஆதி பௌதிகம், இயற்கை உற்பத்திகள், இதெல்லாம் நம்முடைய பலத்தினால ஜெயிக்க முடியறது. எவ்வளவோ பிளான் பண்றா, குளோபல் வார்மிங்ன்றா, ஆயிரத்துக்கு பிளான் பண்றா, திடீர் மழை கொட்டு கொட்டுன்னு, கிளவுட் பஸ்டிங்ன்றா, மேகம் வெடிச்சு தண்ணி கொட்டுறதாம். கேதாரில் வந்து தோணும், கேதார் பத்ரியில், ஆனால் அங்கே பாப்புலேஷன் கம்மி, அதனால பெருசாக நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் முன்னாடி போயிட்டு இப்போ போய் பார்த்தா தெரியும், அந்த நிஜமாகவே அதை அடிச்சுட்டு வந்த அந்த பாறையெல்லாம் பார்த்தா பயமாக தான் இருக்குது. இவ்வளோ இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் உருட்டிண்டு வந்திருக்கு. அப்போ எவ்வளவு வெள்ளம் வந்திருந்தால் அந்த பாறைகள் எங்கெந்தராமோ உருட்டிண்டு வந்திருக்கு. இமயமலையை உடச்சி கொண்டு வந்த மாதிரி இருக்கு, இமாச்சல பர்வதத்தை உடச்சி உருட்டி விட்ட மாதிரி இருக்கு. அங்கங்கே அந்த பாறைகள்லாம் பார்க்கணும், கேதாரில் பார்க்கணும், கேதாரில் தான் தெரிகிறது அந்த வெள்ளத்தினுடைய வேகம். அதை அடிச்சுட்டு போனது கேதார்நாத் கோவிலை தவிர எதுவுமே இல்லை, எல்லாம் அடித்து துவச்சி அப்படி தரமட்டம் தரமட்டமாக்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான இயற்கை உற்பத்திகள் இதுலேருந்தெல்லாம் காப்பாற்றணும்னா தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நம, கிருஷ்ணா காப்பாத்து. இதுதான் பாகவத், கிருஷ்ணா காப்பாத்து. காப்பாத்துப்பா முடியலை, இந்த குழந்தைகள் அழுமான்னு அம்மான் அழும், அப்பான் அழும், அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழுக ஒன்று தான். ஆனால் அந்த அழுகைக்கு அதுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது பாருங்க, அப்பா தூக்கி சமாதானப்படுத்துறாரு, அம்மா தூக்கி, அது அடுத்த ராத்திரி ஒரு மணியா கவலையே படுறது இல்லை. இந்த அழுகையை நிறுத்தின உடனே தான் அவளுக்கு அத்தனை பேருக்கு சமாதானம், ஆற்று அத்தனை பேர் எழுந்து உட்காந்துருவான். அது வயசானவர் ராத்திரி மனமனத்தை வேறு வேலையே கிடையாது, சும்மா இருக்கும், நாளைக்கு கத்தலா டாக்டரை பார்த்துக்கலாம், எல்லா மருந்து கொடுத்தாச்சு, தூக்கம் வரலாம் உட்காந்துனா டிவியை பாருங்க, எனக்கு தூக்கம் வர சும்மா இருக்கும். ஆனால் அவர் கை குழந்தை அழுதுதுன்னா அத்தனை பேர் பதறி எடுத்து நின்று உட்காந்துருவோம், என்னாச்சோ ஏதாச்சோ. அந்த மாதிரி அந்த குழந்தை அழுது பாருங்கோ, அழுத உடனே அதுக்கு எல்லாம் நடக்கிறது. அதுபோல கிருஷ்ணா காப்பாத்துன்னு எப்படி ஆகணும்னு தெரியலையோன்னு, திட்டினா அழுக வருது, நினச்சது நடக்கலைன்னா அழுக வருது. யாராவது வேண்டப்பட்டவா திடீர்னு ரெண்டு நாள் கண்டுக்கலை, ஃபோன் பண்ணலை, பேசலை, முகத்தை திருப்பிண்டான்னு அழுக வருது. எங்கேயாவது பிளான் பண்ணுறோம், போக முடியலை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, போக முடியல, உடனே அழுக துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. எல்லாம் அழுகைக்கு ஒன்றும் வசதியே கிடையாது, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அழ போகிறோம். இதுக்கு தான் அழணும்னு வசதி இருக்கா சொல்லுங்க, உடம்பு முடியல, டாக்டர் அதுக்கு பேர் பத்து பேர் உட்காந்து ஓன்னு அழுவா சில பேர். அது எங்கே போனாலும் நம்ம தான் முன்னாடி நிற்கணும், எங்கே போனாலும் நமக்கு முதல் இடம், டாக்டர் போனாலும் முதல்ல டாக்டர் நம்மளை பார்த்துடணும், டிராஃபிக்காக போனால் சிக்னல் முதல்ல நமக்கு கிடச்சிடணும், பாம்பேயில் ட்ரெயின் டிக்கெட் க்யூ இல்லைனா முதல்ல நமக்கு வந்துடணும், எல்லாம் நமக்கு தான் முதல்ல முதல்ல முதல்ல. ஆனால் மரணம் மட்டும் முதல்ல வந்துடக்கூடாது, அதில் மட்டும் வேகமே கிடையாது, பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அழுக வந்துடுறது, பகவத் விஷயத்தை நினச்சி பகவானை நினச்சி ஒரு அழுக வரல. மற்ற எந்த இடத்துல எவ்வளோ அழுதாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் வில கிடையாது. நம்மக்கிட்டே நிறைய பேர் அழுவான், இவளுக்கு இதே வேலை அழுதுன்றிருப்பா, கண்டிக்காமல் போங்க. இந்த குழந்தைகள் பொய்யாக அழும், ஆனால் கண்ணில் தரதறையாக தண்ணீர் வரும், நம்ம கண்டுக்கிறோமா இல்லையே, அந்த மாதிரி தான் மற்ற வாழும். ஆனால் பகவானை நினச்சி அழுதோம், பகவான்கிட்ட அழுதோம்னா அந்த அழுகைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. நமக்கு பகவானை நினச்சி அழுக வரலைனாலும் பகவானிட தழ தெரிஞ்சுட்டா போதும், அது கடைசிப்படி பகவானை நினச்சி அழறதுன்றது வேறு, பகவான்கிட்ட அழறதுன்றது வேறு, பகவானே எனக்கு இது வேணும்னு அழறது, பகவானுக்காக அழறதுன்னு ரெண்டு. நம்ம பகவானை நினச்சி இது வேணுமே அது வேணும், பகவான்கிட்ட அழ பழகணும், பகவான்கிட்ட அழ தெரிஞ்சு கொடுத்தனா பகவானுக்காக அழுக வந்து. மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் அப்படின்னு தொண்டரடிப்படியாளர் சொல்ல, மனசு மரம் மாதிரி இருக்கே, மறுத்து போயிருக்கே, பகவானை நினைச்சு ஒரு சொட்டு அழுக வரமாட்டேங்கிறதே, பனி அரும்பு உதிருமாலோ, ஒரு துளி கண்ணில் எட்டி பார்க்குமா அப்படின்னு கேட்கிறார் தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலை பிரபந்தத்தில். அவ பகவானை நினைச்சு எப்படி அழருது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் அத்தனை விசேஷம், இந்த பாகவதம் மகாத்மியத்தை சூத பௌராணிகரே பேசலாம், ஆச்சரியமா மகாத்மாக்களிடத்திலே பேசலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் நாரத மகர்ஷி, எங்க இருந்தாலும் நாரதரை தொட்டு தான் ஓடணும், நாரதரை தொடாமல் ஒரு புராணத்தை யாரும் சொல்ல முடியாது, ராமாயணமா நாரதர் முதல்ல வந்து நிற்பார். இதுல ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் யாருன்னா நாரதர் தான். ராமாயணமா நாரதர், பாகவதமா நாரதர், மகாபாரதமா நாரதர், எங்க தொடுங்கோ நாரதர் 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 நாரதர். அப்படி ஒரு முன்னுரிமையா, பகவான் கூட முன்னுரிமை கிடையாது, நாரதருக்கு தான். நாரதர்னா பிள்ளையார் சூரியன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஆதி ஆறான்னா நாரத மகரிஷி. ஜெய் போலோ நாரத மகரிஷி கி ஜெய். ஆயுசுல ஒரு தடவையாவது நாரதரை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க டிவியில பாக்குற நாரதர் மாதிரி நாரதர் இருக்க மாட்டார். நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன், தலையில ஒரு கொண்டை, அதுக்கு மேல ஒரு ஏரியல், அது ஒத்த பூவு, ஒரு காமெடியனே கிடையாது. பிரம்ம ரிஷி அவ்வளவு அழகா இருப்பார், மகா தேஜஸ்வி, குரல் அவ்வளவு மதுரமா இருக்கும். அவர் அந்த கானம், இந்த மகதீன்ற வீணையை வச்சுட்டு பாடினார் வச்சுக்கோங்களேன், நாராயணனே பின்னாடி அலைவான். அப்படி பாடுவார் ஆச்சரியமா. கலைவாணி எல்லாம் கையில வச்சுட்டு காணும், எல்லாருமே மயங்குவாளாம் நாரதருடையதான அந்த கானத்துக்கு. அப்பேற்பட்ட நாரதான ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளைதான், ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளைதான் எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நிக்கல. வேலைக்காரதான் முதல்ல வரணும்னு வேலை பண்றதுக்கு, அந்த மாதிரி வேலைக்காரி பிள்ளைதான் எல்லாத்துக்கும் வரார். அந்த நாரதன் பூமி உத்கிருஷ்டமானதுன்னு சுத்திண்டு வரார். பல இடங்கள் போனார், ஒன்னும் திருப்தி ஆகல. கோவிலுக்கு போய் பார்க்கிறார், கதா பிரவசனம் நடக்கிற இடத்துல போய் பார்க்கிறார், எங்கேயுமே திருப்தி ஆகலை. ரொம்ப நொந்து போயிட்டார். சி, எதுக்கடா வந்தோம், வந்திருக்கவே வேண்டாம், தப்பு பண்ணிட்டோம், யாத்திரை வந்திருக்கப்படாது, பூமிக்கு யாத்திரை வந்திருக்கப்படாது, வேற எங்கேயாவது போயிருக்கலாம். பரமபதமாகிய வைகுந்தத்தை விட்டா அவர் சில சில இடங்களுக்கு தான் போவார். பார்த்தோம்னா கைலாயம் போவார், பிரம்மலோகம் போவார், இந்த இந்திரலோகம்லாம் எப்பயாவது அவனை திட்டுறதுக்கு போவார், இல்லாட்டி எதனாலையோ வம்பளை மாட்டி விடுறதுக்கு போவார். ஒழிய அதுக்கெல்லாம் யாத்திரையா போவே மாட்டார். இந்திரலோகம்லாம் மறந்து போவே கூடாது. அதுக்கு ராவணனுடைய அரண்மனைக்கு கூட போகலாம், நல்ல கதி கிடைக்கும். அவன் பயமுறுத்தத ஒரு நாராயணன் நாலு தடவையா வரும். நாரதர் இதெல்லாத்தையும் விட்டுட்டாருனா நேர பூலோகத்துக்கு தான் வருவார். அவ்வளவு அழகா நாரதர் அந்த பூலோகத்துக்கு வரார், எங்க பார்த்தும் ஒன்றும் கிடைக்கல. கடைசியில நொந்து போய் ஒன்றும் சரிப்பட்டு வரல, பிருந்தாவனம் போவோம். பிருந்தாவனம் என்னைக்குமே அப்படியே தான் இருக்கும். ஜெய் போலோ பிருந்தாவன் தாமகி ஜெய். பிருந்தாவனம் ராதிகா ராணியுடைய அந்த புறம். ஜோர் செ போலோ ராதே ராதே, பிரேம் செ போலோ பியார் செ போலோ பியார் செ போலோ பிருந்தாவன் மே பர்சா நாமே ராதே ராதே ஷாம் மிலாதே. ராதே 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 ராதே. பிருந்தாவனத்துல ஒரு மரமா இருந்தா கூட இந்த மரத்து மேல ராதே ராதேன்னு எழுதிடுவான். செவரா இருந்தா கூட ராதே ராதேன்னு எழுதிடுவான். எல்லாம் ராதே 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 ராதே. பிருந்தாவனத்தை இருந்துட்டோம்னா நம்ம எதுவா இருந்தாலும் ராதே ராதே நாமம் நம்ம மேல ஒட்டிடுவா. இப்ப தமிழ்நாட்டிலாம் வெள்ள நிவாரணத்துல அம்மா ஸ்டிக்கரை ஒட்டுறான்ற பாருங்க. பிருந்தாவனத்துல அம்மாவோட ஸ்டிக்கர் தான் ஒட்டுறா, ராதே அம்மாவோட ஸ்டிக்கர், ராதா மாதாவுடைய ஸ்டிக்கர், ராதே 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 ராதே. எதுவாக பிருந்தாவனத்துல புல்லாய் திரவி தர வேண்டும். அதனாலதான் ஊத்துக்காடு கேட்டார், வெங்கடகவி கேட்டார், நீங்க நம்ம கும்பகோணம் பக்கமே சுத்திட்டு இருக்கும், ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்லிட்டார், புல்லாய் பிறவி தர வேண்டும், இல்லாட்டி ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும் பிருந்தாவனம் அதில். ஏன்னா அதுக்கு ஒரு தனி மகத்துவம் தானே. நான் அடியன் போயிருந்தேன் பிருந்தாவனம் இந்த அக்டோபர் மாசம் ஆரம்பத்தில். அப்ப கோவர்ணகிரி அழகா, பகவான் எந்த இடத்துலேருந்து கோவர்ணகிரியை தூக்கினானோ அந்த இடத்துக்கு போனோம். கோவர்ணகிரி முழுக்க விசேஷம், ஒரு இடத்துல மட்டும்தான் பகவான் இங்கேருந்து தான் கோவர்ணகிரியை தூக்கினான் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல ஆச்சரியமா அப்படி ஒரு ரெண்டு மூணு கல் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க போனோம். உடனே ஒருத்தர் வந்தா, அதெல்லாம் தொடப்படாது, வரலாம் சேவிக்கலாம், கிரிதர கோபாலுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கலாம், அந்த கல் எடுக்கிற வேலை போடுங்க முதல்ல. அவளுடைய சொத்து, நம்ம ஊரெல்லாம் கல் எடுத்தோம்னா யாரோ கேட்க போறாளா, எவ்வளோ கல் இருக்கு கோவர்ல, இத்தோடு ஒரு கல், அதுக்கு அத்தனை ஒரு கோபமா வந்தா. அப்பதான் என்ன செய்ய, கல்லாய் பிறவி தர வேண்டும்னு அவர் கேட்டார். பிருந்தாவனத்தை கல்லா இருந்தா கூட ஒரு செக்யூரிட்டி உண்டு, யாரும் எடுத்துன்னு போயிட முடியாது, யாரும் தூக்கிட்டு போயிட முடியாது. கண்ணன் ஒரு கல்லை கூட சொன்னா ஒரு செங்கல்ல கூட எடுக்க விட மாட்டேன். அந்த மாதிரி கோவர்ணகிரியுடைய ஒரு கல்லை கூட நாம் எடுத்துன்னு போயிட முடியாது. அப்பேற்பட்ட பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாராம் நாரத மகரிஷி. ஏன்னா கிருஷ்ண லீலாஸ்தலம். அது இன்னைக்கு அது கிருஷ்ண லீலாஸ்தலம் தான். அழகா வந்துட்டார் அப்படியே யமுனையில தீர்த்தம் ஆடுறார் தூய பெருநீர் யமுனை. ஜெய் போலோ யமுனா மாதா கி ஜெய். பிருந்தாவனம் இந்த வார்த்தைக்கே ஒரு தனி ஆகர்ஷணம் உண்டு. பிருந்தாவனம் வந்தார், அழகா யமுனையை சேவிச்சார், தீர்த்தம் ஆடினார், பிருந்தாவனத்துக்கு நுழைஞ்சார். ஒரு யவ்வன ஸ்திரீ ரொம்ப அழகா இருக்கா. பிருந்தாவனத்துக்கு ஒரு அழகு உண்டு இல்லையா? அது கொற்ற மழையிலையும் அழகு, கடும் குளிர்லையும் அழகு, அடிக்கிற வெயில்லையும் அழகு. பிருந்தாவனம் எப்ப பார்த்தாலும் ஒரு பக்கம் பண்ணி மேயும், இன்னொரு பக்கம் மாடுகள் அலையும், இன்னொரு பக்கம் நாய் அலையும், இன்னொரு பக்கம் பக்தா அலைவா, ஆனாலும் பிருந்தாவனம் அழகுதான். அதனுடைய அழகு சொல்லி மாளாது. பாங்கே பிகாரி கோவில் போனாலும் அத்தனை அழகா குட்டி கிடக்கிற அழகா பார்க்கிறார். ஒரு யவ்வன ஸ்திரீ உட்கார்ந்துண்டு அழுதுன்னு இருக்கா, பக்கத்துல ரெண்டு வயசானவா படுத்துன்னு இருக்கா. இவரை பார்த்தோன்னு ஓடி வந்து சேவிக்கிறா. சேவிச்சுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ற, நான் தான் பக்தி தேவின்ற. எல்லாரும் பக்தி காலில் விழுந்தா பக்தியே நாரத மகரிஷி தேவி திருவடிகளில் சேவிக்கிறதுனா இப்ப எவ்வளவு வசதி பாருங்க. மகாத்மாக்களுடைய பலம் அதுதான், கைகட்டி நிக்கிறதா. பக்தி, முக்தி, ஞானம், வைராகியம் இதெல்லாம் இவ சொல்றதுக்காக நிக்கிறதா. இவ என்ன சொல்லுவா அப்படின்னு காத்துட்டு இருக்கான். நம்மாழ்வார் பாசுரம் பாட ஆரம்பிச்சோன்னு 108 திவ்ய தேச பெருமாள் வரிசையில வந்து நின்னான்னு ஆழ்வார் நகரில. எல்லா வார்த்தைகளும் வரிசையில வந்து நின்னதான். என்ன எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, உங்க வாயிலேந்து நான் வந்துட்டேன்னா எனக்கு ஒரு மகத்துவம்னு வந்து நின்னதான். அதுபோல ஆச்சரியமா இந்த பக்தி தேவி நாரதர் காலில் விழுந்து கைகூப்பிட்டு பேசுறான். நான் பக்தி தேவி, இவா ரெண்டு பேரும் என் குழந்தைகள், ஞானம் வைராக்கியம். பக்தியோட குழந்தைகள் தான் ஞானம் வைராக்கியம். சாதாரணமா சொல்லுவா பசுமையும் கண்ணுக்குட்டியும் ஓட்டிட்டு போறதுன்னு. நீங்க பக்தியை பிடிச்சாள்னா ஞானமும் வைராக்கியமும் கண்ணுக்குட்டி மாதிரி வரும். நீங்க ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் சமப்படவே வேண்டாம். அதனாலதான் ஆதிசங்கர பகவத் பாதர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே நாமஸ்மரணா தன்யமுபாயம் நகி பஷ்யாமோ பவதரணே. நாமசங்கீர்த்தனம் பண்ணி அதை பக்தி பண்ணிட்டோம்னா ஞானம் வைராக்கியம் எல்லாம் தானா வந்துடும். நம்ம அதுக்காக ஒரு பிரயத்தனப்பட வேண்டாம். நம்முடைய வைராக்கியம்லாம் எவ்வளவு தூரம் சொல்லுங்க, யாராவது சிக்கிட்டா இனிமேல் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியம். ஆத்துல புருஷாவளுக்கு எவ்வளவு தூரம் வைராக்கியம், ஏதாவது சொல்லியாச்சுன்னா உடனே செருப்பு கொண்டு வேகமா வெள்ள இறங்கி போவா, திரும்பி அரை மணி நேரத்தில் வந்துடும், அவ்வளவுதான் வைராக்கியம். ஸ்ரீகளுக்கு எவ்வளவு தூரம் வைராக்கியம், பிரசவம் வரைக்கும் வைராக்கியம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நமக்கெல்லாம் வைராக்கியம்ன்ற வார்த்தையை சொல்லவே படாது. இதுல வேற சொல்லுவோம் அவள் ரொம்ப வைராக்கியம், இதெல்லாம் வைராக்கியம், இதெல்லாம் பிடிவாதம்னு பேரு. நல்ல வார்த்தையெல்லாம் இப்ப கெட்ட வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் மாறி போயிடுது. பிடிவாதம் நம்ம வச்சுருக்கு எதுவுமே வைராக்கியம் இல்லை. நீங்க எதை வேணா சொல்லுங்க, அது எல்லாம் பிடிவாதம் தான். வைராக்கியம்னா சங்கரருக்கு இருந்தது வைராக்கியம். மாயா முதலிய சிருஷ்டிச்சுட்டு லோகத்துக்காக அம்மா விட்டு கிளம்பினாரு, அது வைராக்கியம். சுவாமி ராமானுஜர் 32 வயசுல கல்யாண மனைவியை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கினார், அது வைராக்கியம். 24 வயசுல அழகான மனைவியை விட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்காக சன்னியாசம் வாங்கின்றாரு, அது வைராக்கியம். இதெல்லாம் தான் வைராக்கியத்துல சேர்த்தி. நம்ம வச்சிருக்கிறது எல்லாம் வரட்டு பிடிவாதம், சாதா பிடிவாதம் கூட கிடையாது. முசலுக்கு 3 கால் சொல்ற பிடிவாதம், நான் பிடிச்ச மயிலுக்கு ஒரே 1 கால் தான் அப்படின்ற பிடிவாதம். நம்ம இதெல்லாம் வைராக்கியத்துல சேர்த்தியே வராது. அப்படி ஒரு வைராக்கியம் மகாத்மாக்களுக்கெல்லாம் உண்டு. பக்தி பண்ணா அந்த ஞானமும் வைராக்கியமும் வந்துடுமா. அழகா பக்தி தேவி சொல்லிட்டு, ரெண்டு பேரும் என் குழந்தைகள், நான் திரமிட தேசத்துல உற்பத்தியானவள், தமிழ்நாட்டில் உற்பத்தியானவள், ஆந்திரா கர்நாடகத்துல வளர்ந்தவள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு தேஞ்சு போயிட்டேன், கிழவியா போயிட்டேன். நானும் என் குழந்தைகளும் ஆதரிக்க ஆள் இல்லாமல் அகதியா அலைஞ்சோம். பிருந்தாவனம் வந்தோம், எனக்கு யவ்வனம் வந்துடுத்து ஞான வைராக்கியம், இன்னும் யவ்வனம் வரல. அம்மா இளவயசுக்காரியா இருக்கேன், பசங்க கருடுகளா இருக்கு. இந்த காலத்துல அப்படிதான் இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா இன்னமும் பிரிஸ்கா காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கா. அம்மாத்து குழந்தைகள் எல்லாம் அப்படி அவர் அறத்தூக்கத்திலேயே தான் இருக்கு. அப்படி பிரிஸ்கா அப்படி சுள்ளி குதிச்சு இளங்கன்றுன்னு வளர, இளங்கன்றுலாம் எனக்கு தெரிஞ்சு நான் தான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா ஓடி ஆடி விளையாடியோ இல்லாடி துள்ளி குதிச்சு இதை பண்றேன் அதை பண்றேன்னு வரதோ கிடையாது. அப்படி மசமசமசமசமசன்னு இந்த நத்தையெல்லாம் கூட சொல்லப்பட, நத்தை பாவம், நத்தை கொஞ்சம் பிஸியா இருக்கும், அது லேசி கிடையாது. நத்தை ஸ்லோவே ஒழிய லேசினஸ் கிடையாது. நத்தை ரொம்ப பொறுமையா வரும், சோம்பேறித்தனம் கிடையாது. நம்ம மாத்த குழந்தைகளுக்கு சோம்பேறித்தனம் தான் தனமா உட்கார்ந்துருக்கு. நிஜமாவே ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்காக நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனை, இதோட சோம்பேறித்தனம் மாறணும் தான் பிரார்த்திக்கணும். இந்த சோம்பேறித்தனம் மாறிடுத்துனா இதுங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நல்ல விஷயத்தில் சோம்பேறித்தனம் அதையும் சொல்லணும். ஒன்றும் ஒரு டிவி பார்க்கறதோ வெளில போகிறதோ ஃப்ரெண்ட்ஸோட பீஸா சாப்பிட்றதுலையோ அப்படி நிற்கிறா, தன்னுடைய காரியங்களில் கெட்டியா இருக்கா, நல்ல விஷயங்கள்ல ஒரு சோம்பேறித்தனம். இப்போ சொல்றா பக்தி தேவி, ரெண்டு குழந்தைங்களும் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு உடனே நாரதர் தியானம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறார், அம்மா நீ கோவிந்தனுக்கு பிரியமானவள், பகவானே உன்னை ஐஷண்டு வந்தான், உனக்கு வேலைக்காரியாக முக்தியை கொடுத்தான், உனக்கு குழந்தைகளாக ஞான வைராக்கியத்தை கொடுத்தான், கிருத்த திரேதா துவாபர யுகத்தில் பரமசௌக்கியமாக இருந்த உன ஆதரிக்க நிறைய பேர் இருந்தா, துருவன் பிரஹல்லாதன் மாதிரி நிறைய பேர் இருந்தா, களி வந்துடுத்தோன்னோ கேட்பாரன்று கிடக்கிறாய், அவளுக்கு சுயநலமே பிராதானியமாக போயிடுத்து, சற்பெருமையே பிராதானியமாக போயிடுத்து, அதனால் ஆதரிக்க ஆள் இல்லை, நீ முக்தி அனுப்பிட்டா யாரோ நீ எப்பயாவது கூப்பிட்டா மட்டும்தான் அவள் வராள், யாருக்கோ சில பேருக்கு தான் முக்தி கிடைக்கிறது. இந்த ஞான வைராக்கியத்தை ஆதரிக்க ஆள் இல்லை, பிருந்தாவனம் கிருஷ்ணலீலாஸ்தலம், அதனாலே உனக்கு எவ்வனம் வந்துடுத்து, இவாளுக்கு எவ்வனம் வரலைன்னு அவள் சொன்னா ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ டீட்டெயில்டாக எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அப்போ இவளை எழுப்பி விட்டுட்டா சந்தோஷம். உடனே நாரதர் பக்கத்தில் உட்காந்து வேத வாக்கியம் எல்லாம் சொன்னான், இப்படி பாதி கண்ணை திறந்து பார்த்ததுகள், திருப்பி தூங்கி போயிடுச்சு. பார்த்தார் வேதத்துக்கே எழுந்துக்கலை அப்படின்னு முக்காவாசி பாருங்க, எங்கேயா வேத மந்திரம் சொன்னால் கொஞ்ச நேரம் நம்ம தூங்கிடுவோம், வேத மந்திரம் ஃப்ரெஷ்ஷாக கேட்டோன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நாத்த சின்சியராக வாத்தியார் உட்காந்துட்டு வேதம் சொல்லிட்டு இருப்பார், சோர்சன ஹோமமோ கணபதி ஹோமமோ நவகிரகமோ அவ நன்னா கொண்ட கிழியை கத்தின்னு இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம கத்தின்னு இருப்போம். இந்த கல்யாணத்தை பாருங்க, அவ்வளோ வேத மந்திரங்கள் சொல்கிறா, எத்தனை பேர் காது கொடுத்து கேட்குறோம், இப்போல்லாம் மைக்கு வேற கொடுத்து விடா வாத்தியார்களுக்கு, அதையும் தாண்டி நம்ம பாட்டு மொபைல் ஃபோனில் ஜம்முன்னு பேசிகிட்டு இருப்போம் அவள் குரலை தாண்டி. வேதத்துக்கு ஒன்றும் விலை கிடையாது, அவ்வளோதான். வேதம் சொல்லியும் ஒன்றும் நடக்கலை. சரி பார்த்தார், எதுவாக இருந்தாலும் பகவத்கீதைக்கு பலம் உண்டு. கிருஷ்ண வாக்கியம் யாஸ்வயம் பத்மநாபக்யம் முகபத்மாத் வினிஸ்ருதக, கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலத்திலே வந்த திருவாய்மொழி, ஒரு அமிர்தம் கிருஷ்ணாமிர்தம். அப்போ அது கேட்டால் எழுந்துக்கும் அப்படின்னு சொல்லி கட 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 கடன் 700 ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணார். எழுந்தது ஞானமும் வைராகியம் ஓ அப்படின்னு கொடுத்தோம், திருப்பியும் படுத்துடுச்சு. இப்போ நமக்கே பகவத்கீதை உபன்யாசம் கேட்டால் நான் ஆத்மா அப்படி வரும், நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா, நான் சரீரம் இல்லை, இனிமேல் ஆசை இல்லை, காமம் இல்லை, குரோதம் இல்லை, எல்லாம் ரெண்டு மணி நேரம் பார்க்கணும் அப்படியே இப்படி இருப்போம். முடிஞ்சு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா, அவ்வளோதான். டைம் ஆகிடுது, இன்னொன்று உங்களுக்கு டைம் இருக்குது, ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோ சாப்பிடணும், ராத்திரி 9:30 படுத்துடணும், அது என்னமோ தெரியல, அது ஒரு தவம், நமக்கெல்லாம் ஒரு தவம் உண்டு, 8:00 படுத்துடணும், தூக்கம் வருதோ இல்லையோ, மத்தியானம் தூங்கினோமோ இல்லையோ அதெல்லாம் முக்கியமே இல்லை, 8:00 படுத்துட்டோம்னா பரமதிருப்தி ஜென்மா சாபல்யம். அப்போ அந்த பகவத்கீதை கேட்கும்பொழுது உண்டாகிற ஞான வைராக்கியம்லாம் அந்த சமயத்தில் இருக்கு. அதுக்கப்புறமா ஆத்திர போய் ஒரே ஒரே டென்ஷன், என்னத்த சொல்கிறது, அடுத்த நாள் யாராவது கேட்பா பகதாத் மாமி, ஏமா பகவத்கீதை இருக்கு நீங்கள் சும்மா இருங்கோ, இது பகவத்கீதை கேட்டு வந்தால் ஆத்த ஒரே தகராறு, மாமா ஏதோ சொல்லிட்டாரு, எனக்கு கோவம் வந்துடுச்சு, நான் இனிமேல் எங்கேயும் கோவில் கோவிலெலாம் போகமாட்டேன், அவராக சொன்னாலே போகமாட்டேன், இதுதான் வைராக்கியம் வந்திருக்கு பகவத்கீதை கேட்டு. என்னடாங்க அடுத்த நாள் பகவத்கீதைக்கு போகப்படாமல் வைராக்கியம் வந்திருக்கு, கேட்ட அன்றைக்கி வந்த வைராக்கியம் என்னடானா இதுதான். அப்போ இது கேட்கும்பொழுது இருக்கே ஒழிய உள்ளுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு ஒரு உத்வேகம் வரலை, அதனால் ஞான வைராக்கியம் எழுந்தது, உக்காந்தது, திரும்பியும் கொட்டாவி விட்டுட்டு தூங்கி போயிடுத்துகள். நாரதர் பிரமிச்சு போயிட்டார், பகவத்கீதையே தோத்து போயிடுதே, வேதம் தோத்தா பகவத்கீதை இருக்குன்னா பகவத்கீதையே தோத்து போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஆச்சரியமாக அசரீரி சப்தம், உத்தமமான ஒரு விஷயத்தை சொன்னால் ஞான வைராக்கியங்கள்லாம் எழுந்துடும். ஆனால் என்ன விஷயம்னு சொல்லலை. நாரதரும் தேடு 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 ஊரெல்லாம் சுற்றுற, எத்தனை பிரிவா உண்டோ அத்தனை பேரையும் பார்த்துட்டார், ஒன்றும் கிடைக்கல. நாரதரே நொந்து போயிட்டார், இதனடா அது இப்படி ஒரு விஷயம், எதுக்கு எதனால ஞான வைராக்கியத்துக்கு திரும்ப எவ்வளம் வரும்னு தெரியலையே. கடைசியில் பார்த்தா ஒன்றும் சரிபட்டு வரல, நம்ம பத்ரிகாசிரமம் போடலான்னு போயிட்டார். பத்ரிகாசிரமம் நிஜமாவே வதறி வணங்குதுமே அப்படின்வார் திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கு போய் பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. அந்த காலத்தில் ஆதிசங்கர பகவத் பாதர் ஆழ்வார்கள், சங்கரருக்கு முன்னாடியே ஆழ்வார்கள், ஆழ்வார்கள் சங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார் வல்லபாச்சாரியார் இவாள்லாம் எப்படி போனான் மலப்பா இருக்கு. நமக்கு பஸ்ல போய் ட்ரெயின்ல போய் ஃப்ளைட்ல போனாலே அப்பா பத்ரி பாட்டு ஒரு சாதனை தான் நிஜமாவே. ஆயுசு முழுக்க சொல்லிக்கானா பத்ரி பாத்துட்டே பத்ரி பாத்துட்டே பத்ரி பாத்துட்டே அப்படின்னு. பேர்பட்ட ஒரு இடம் பத்ரிகாசிரமம். பத்ரி வணங்குதுமே பத்ரி நாராயணன். பத்ரினா இளந்த மரம், இளந்த மரம். தாயார் அங்க இளந்த மரமா இருக்க பெருமாள் நாராயணன் அவர் பிரம்மச்சாரியா இருந்து தபஸ் பண்றார் தாயார். அதனால பெருமாளுக்காக கொடையா பிடிச்சுட்டு இருக்கா பத்ரி மரமா. அதனாலதான் பத்ரி நாராயணன் சுவாமிக்கு பெயர். ஆச்சரியமான தப்போ பூமி. அதனாலதான் எல்லா மகாத்மாக்களும் தவம் பண்ணணும்னா பத்ரி போயிடும். இந்த குளிர தானா தவம் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணு. அப்படியே உக்காந்துட்டே இருந்தா போதும்னு தான் தோணும். வெள்ளெல்லாம் எழுந்து போகலாம், அலையலாம், பிருந்தாவனம் மாதிரி சுத்தலாம்லாம் தோணாது. நம்ம போகிறதுக்கு ரெடியா இருந்தால் அங்கே இருக்கவா சொல்லுவாங்க, இந்த மழை ஆகாது, இந்த குளிர் ஆகாது, நெஞ்சில சளி கட்டிக்கும் எல்லாம் சொல்லுவார்கள். இந்த பத்ரி, அந்த பத்ரிக்கு போயிட்டார் நாரத மகரிஷி. இன்னைக்கும் நீங்க நாரதனுடைய மூர்த்தியை பார்க்கணும்னா பத்ரி தான் போகணும். பத்ரிகாசிரமத்தில் தான் நாரதருக்கு ஒரு மூர்த்தி உண்டு. சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் போயிருக்க மாட்டோம், அதுக்காக சொல்றேன். பத்ரிகாசிரமத்திலாம் சுவாமி பக்கத்திலேயே நாரதருடைய மூர்த்தி உண்டு. ஜம்முனு மக்களமாக இருப்பார் நாரதர். அந்த ஆறு மாதம் பத்ரி மூடி இருக்கும். தீபாவளிக்கு அடுத்த நாள் யமத்விதியை அன்னைக்கு மூடுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டேஸ் வச்சுக்கோங்க. இப்போ மூடின கோவில் திரும்பவும் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் தரப்போம். அந்த அக்ஷய திருத்தியை தங்கத்தை மறந்துடும் கொஞ்சம், பத்ரி நாராயணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் ரெடி. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டேஸ் பத்ரி, கேதார், கங்கோத்ரி, யமுனோத்ரி இது நாலுமே தீபாவளிக்கு அடுத்த நாள் முக்காவாசி க்ளோஸ் பண்ணிடுவான். திரும்பி அக்ஷய திருத்தியை சமயத்தில் தான் தரப்பான். ஆறு மாதம் பனி மூடி கிடக்கும், கோவிலே பனி மூடிடும். ஒரு 25 அடி, 35 அடி, 45 அடி பனி வருமா. பத்ரி கோவிலே தெரியாது, ஃபுல்லாக மிலிட்ரி கண்ட்ரோலில் போயிடும் பத்ரி. இல்லைன்னா இந்தியா சைனா பார்டர், திபெத் பார்டர் அது. அங்கே பத்ரி அப்பேற்பட்ட ஒரு தபோ பூமி, ரொம்ப விசேஷமாக இருக்கும். பத்ரி போகிறதே ஒரு தனி ஆனந்தம். அந்த பத்ரிக்கு போய் தபஸ் பண்ணுறது. இன்றைக்கும் நாரதர் அங்கே தபஸ் பண்ண பாறை உண்டு, நாரத சிலான்னு பெயர். எந்த இடத்துல நாரத குண்டம் உண்டு, சப்தகுண்டம் பக்கத்திலேயே நாரதர் எங்கேருந்து அழகாக அவருக்கு பத்ரி நாராயண மூர்த்தி கிடச்சானோ, எங்கே அவர் தவம் பண்ணாரோ அந்த பாறை, அந்த அவர் எங்கே தீர்த்தம் ஆடினாரோ அந்த இடம் எல்லாம் அப்படியே பத்ரியில் இருக்குது. நாரதர் உட்காந்து தபஸ் பண்ணுறார். இந்த பத்ரியில் பார்த்தோம்னா அந்த ஆறு மாதம் கோவில் மூடி இருக்கு இல்லையா. அப்போ பத்ரி நாராயணனுடைய உற்சவ மூர்த்தி. பத்ரியில உற்சவர் உத்தவர், கிருஷ்ண சக்கா இருக்காரு பாருங்க. இந்த கிருஷ்ண சக்கா உத்தவர் தான் உற்சவர், நாராயணன் உற்சவர்ல உத்தவரே உற்சவர். அந்த உத்தவர் கீழே இறங்கி வந்துருவா. சில இடங்கள்ல பாண்டிகேஸ்வரர் அந்த ஊருக்கு வந்துருவான்னா, சில இடங்கள்ல ஜோஷி மட்டுக்கு வந்துருவா அப்படின்வா. அந்த ஆறு மாசம் முன்னாடி இந்த கோவில் திறக்க சாத்திரத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருவா, நந்தாதீபம்னு பேர், அணையா விளக்கு. இந்த கடைசி நாள் எப்பவுமே விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த கடைசி நாள் பூஜை பண்ணி கோவில் அடைச்சிட்டு வந்துருவா, சுவாமி எடுத்துன்னு வந்துருவா. ஆறு மாதம் கழிச்சு அக்ஷய திருத்தியும் போது கதவை திறப்பா, எல்லாரும் விழுந்தடிச்சுன்னு ஓடுவா. அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். இன்னி வரைக்கும் பல நூறு வருஷமா நடந்துருக்கு அந்த விளக்கு, நந்தா விளக்கு, அணையா விளக்கு. அப்போ அந்த ஆறு மாதத்தில் யாரா பூஜைன்னா, தேவ ரிஷி நாரதர் தான் பத்ரியில் பூஜை பண்ணுற. ஆறு மாதம் மனுஷ பூஜை, ஆறு மாதம் தேவ பூஜை. அந்த நாரதர் நமக்கு ஒன்றும் கதி இல்லை, பத்ரியில் போய் தவம் பண்ணுவேன். தப்போ பூமி, பூமியில் தவம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு இடம்தான் பத்ரி. பத்ரி நாராயண அவதாரமே தவம் பண்ண முடியும், தவம் பண்ணு அப்படின்னு லோகத்தில் நிரூபணம் பண்ண இடம் பத்ரி நாராயண். நர நாராயண் ட்வின்ஸ். இந்த வாமன துவாதசின்னு ஒன்று உண்டு. இந்த வாமன துவாதசி அன்னைக்கு தான் பத்ரி நாராயணனுடைய அம்மாவை பத்ரி நாராயண போய் பார்ப்பார். மூர்த்தி மாதான் அவளுக்கு பெயர். சின்ன கோவில் தான், அன்னைக்கு மட்டும்தான் பத்ரி நாராயண போய் பார்ப்பார். சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் எல்லா பெரியவாளும் போய் தரிசனம் பண்ண ஒரு இடம். இன்னைக்கும் மத்வாச்சாரியார் பத்ரியில் பிரத்யக்ஷமாக பல பேருக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கான். இன்னைக்கும் வேதவியாசருக்கு அழகாக பல பேருக்கு தரிசனம் கிடைக்கிறது, வேதவியாச தரிசனம் கிடைக்கிறது பத்ரிகாசிரமத்தில் தான். நாரதர் பார்த்தார், பத்ரி போவோம், ஆனந்தமாக தவம் பண்ணுவோம், நிச்சயமாக வழி கிடைக்கும். பத்ரி போகிறதுக்கே முதல்ல வழி வேணும் வச்சுக்கோங்க. பத்ரி போயாச்சுன்னா தானாக வழி கிடைச்சிடும். இந்த பத்ரியில் உட்கார்ந்துண்டு தவம் பண்ணுறார் நாரத மகரிஷி. ஜெய் போலோ பத்ரி விஷால் கீ ஜெய், ஜெய் போலோ பத்ரி தாம கீ, ஜெய் போலோ நரநாராயண பகவானுக்கு, ஜெய் போலோ உத்தவ பகவானுக்கு, ஜெய் போலோ ஹிமவான் பர்வதராஜுக்கு. இந்த பத்ரியில உட்கார்ந்து தவம் பண்றார் நாரதர். அழகா உட்கார்ந்து நாராயண 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 நாராயணன் ஜபிக்கிறார். தவத்துக்கும் நாம சங்கீர்த்தனம் தான் ஆனந்தமா ஒரு நாராயண நாம ஜபம். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 பத்ரி நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 பத்ரி நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 பத்ரி நாராயண 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 இப்படி ஆனந்தமா நாராயண நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். வழியே தெரியலையா? அந்த விஷயத்தை பகவானுடைய திருவடிகளில் போட்டு நீங்க பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணுங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வழி கிடைக்கல, இதுக்கு மேல அந்த விஷயத்தை எப்படி ப்ரொசீட் பண்றதுல, ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், இந்த குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம புத்திக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அதுக்கு மேல வழி தெரியலன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் வழி கொடுக்கும், நிச்சயமா வழி கொடுக்கும். வழி நிச்சயமா உண்டு, தீர்வு நிச்சயமா உண்டு. நாம ஜபம் பண்ணும்னா தானா கிடைக்கும், இதுல மாற்றமே கிடையாது. நன்னா நாம ஜபம், நாரதற்கே அதான் கதின்னா, நமக்கும் அதான் கதி. ஒரு நன்னா ஜபிக்கிறா, அழகா திடீர்னு பார்த்தா நிறைய பேர் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டு அவரு கூட. ஸ்ரீமன் நாராயண 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 பத்ரி நாராயண 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 நிறைய சப்தம் வந்தோட நாரதர் பார்க்கிறார். கண்ணை திறந்து பார்த்தா இவரோட சனகாதி முனிவர்களும் ஜபிச்சுட்டு இருக்கா. சனகாதி முனிவர்கள் பார்க்கிறோம்னா பத்ரி போங்கும், பத்ரி போனா நிச்சயமா சனகாதி முனிவர்களை பார்க்கலாம், பத்ரி போனா வேதவியாசரை பார்க்கலாம், பத்ரி போனா நாரதரை பார்க்கலாம், பத்ரி போனா நாராயணனையும் பார்க்கலாம், நரனையும் பார்க்கலாம், பத்ரி போனா மத்வாச்சாரியரை பார்க்கலாம், பத்ரி போனா ராமானுஜரை பார்க்கலாம், பத்ரி போனா சங்கரரை பார்க்கலாம். எத்தனையோ மகாத்மாக்கள் இன்னைக்கும் பத்ரியில பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட பத்ரி அழகா பார்த்தா சனகாதி முனிவர்கள் இவரோட உட்கார்ந்துண்டு நாம ஜபம் பண்றார். உடனே ரொம்ப சந்தோஷமா அழகா சேவிக்கிறார் நாரத மகரிஷி. அழகா சேவிச்சோடனே அவெல்லாம் நாராயண 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 நாராயணன் ஆசீர்வாதம் பண்ணான். உடனே கேட்டா, என்ன நாரதா திடீர்னு என்ன பத்ரியில ஒரு தவம்? அதான் ஏற்கனவே தவம் பண்ணி பெருமாள் தான் பிரத்யட்சமா வந்து 6 மாசம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு தவம் வேணுமா, என்னத்துக்காக அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொன்னார். எந்த கர்மா பண்ணா ஞான வைராக்கியங்கள் எழுந்திருக்கும்னு எனக்கு தெரியல, அது புரியல. சரி, பத்ரி நாராயணன் வழி கொடுப்பார்னு வந்துட்டேன். பத்ரி வந்தா வழி கிடைக்கும், பத்ரி நாராயண நாமத்தை ஜபிச்சா வழி கிடைக்கும்னு நான் ஆச்சரியமா ஜபிக்க ஆரம்பிச்சுட்டேன். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம. திருமங்கை ஆழ்வார் பாசுரம். மற்றும் தந்திடும் என்ன வேணாலும் பதில் வரைக்கும் கொடுக்குமா அந்த மாதிரி. அதனால வந்தேன் அப்படின்னா சனகாதி முனிவர் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துண்டா சிரிச்சுண்டா, என்ன நாரதா உனக்கே தெரியலையா அப்படின்னா சொன்னார், தெரியல நான் வேதம் சொல்லி பார்த்தேன் பகவத்கீதை சொல்லி பார்த்தேன், இன்னும் பிரயோஜனம் இல்லை, எனக்கே சந்தேகம் வந்துடுத்து, கலியுகத்தை இதுக்கெல்லாம் பலம் போயிடுத்தோ, ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் எஃபெக்ட் கிடையாதுன்றா இல்லையா. அந்த மாதிரி கலியில வேதம் பகவத்கீதையெல்லாம் லுப்தமாயிடுது போல இருக்கு, அதோட வீரியம் குறைஞ்சு போயிடுது போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுத்துன்னா சிரிச்சா சனகாதி முனிவர்கள், வேதம் சொன்னாய் பகவத்கீதை சொன்னாய் பாகவதம் சொன்னியோ அப்படின்னு நாரத சிரிச்சார். பாகவதமா? ஹா, நாரத திரும்பி சிரிச்சார். பாகவதம்லாம் ஆரம்பிச்சு வச்சவரே இவர் தான். பல விஷயங்கள் கொஞ்ச நாள் ஆயிடுச்சா நமக்கே அதில் வந்து ஒரு பிடிமானம் விட்டு போயிடும், அதனுடைய பலம் தெரியாமல் போயிடும். இந்த முதல் தடவை விஷ்ணு சகசநாம கத்துக்கும் போது இருந்த ருச்சி டெய்லி ஜபிக்கும் போது இருக்கா சொல்லுங்க. கை ஒரு வேலை பண்ணும், கால் ஒரு வேலை பண்ணும், மனசு ஒரு வேலை பண்ணும், புத்தி ஒரு வேலை பண்ணும், வாய் மட்டும் விஸ்வம் விஷ்ணு பசத்காரக பூதபவிய பகவத் பிரபு அவ்வளவுதான். அதே முதல் தடவை புக்கை வச்சுண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாதே, முதல் தடவை பாகவதம், முதல் தடவை நாராயணியம், முதல் தடவை ராமாயணம், முதல் தடவை சுந்தரகாண்டம், முதல் தடவை எல்லாம் கை இப்படியே இருக்கும். ஒரு பத்து ஸ்லோகம் வந்துருந்தா கை இப்படி ஆகும், அடுத்து ஒரு அத்தியாயம் வந்துருந்தா கை இப்படி ஆகும், அப்புறம் இப்படிலாம் ஆகும். என்னடா தெரியும் இல்லையா எனக்கு அவ்வளோதான். இது இப்படி முதல்ல இருக்கிற அந்த கை கும்பிடு இருக்கு பாருங்க, அவ்வளோதான், அது கும்பிடு போட்டு ஓடி போயிடும். முதல் தடவை இருக்கக்கூடிய அதே அந்த பக்குவம் வேணும். தெரிஞ்சுடுதுன்னு வந்துடுத்தினாலே ஒரு அஸ்ரத்தை, அஸ்ரத்தை வந்துடுத்தினாலே அது மேல இருக்க ஒரு மரியாதை ஒரு பிடித்தம் விட்டு போயிடுமோன்னு இந்த லோக பிரசித்தம். நாரத சொல்றார் பாகவதமா, நாரதே கேட்கிறார். சனகா திருஷிகள் சிரிச்சா, உனக்கு என்ன அவ்வளவு சந்தேகம் பாகவதம் மேல, இதே பத்ரியில தான் நீ சொன்ன, பத்ரி பக்கத்துல தான் மானான்னு ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் தான் வேதவியாச குகை இருக்குது, வியாச குகை சரஸ்வதி நதி தீரத்தில், அங்கே தான் சரஸ்வதியை பார்க்கணும். சரஸ்வதி தேவியை தரிசனம் பண்ணோம், சரஸ்வதி நதியை தரிசனம் பண்ணோம்னா பத்ரி போனா தான் கண்ணெதிர்க்க நன் அடிச்சுட வரதை பார்க்கணும். அப்பா சரஸ்வதியும் பாகவதும் ஒன்று நாங்கள் புரியும், சரஸ்வதியோட அந்த குஷியை பார்க்கணும், அடிச்சுட வரது கங்கை ஒன்றுமே இல்லை, யமுனை எல்லாம் பாவம்னு தோணி போயிடும். அந்த சரஸ்வதி அப்படியே பெருக்கிடத்துல வருவான், இந்த ஒரு கிலோமீட்டர் டக்குன்னு காணாமல் போயிடுவான், ரகசியமா பாகவத மாதிரி ரகசியமா டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருவான். அந்த வேதவியாச குகையில தான் வேதவியாசருக்கு நாரதரே பாகவத உபதேசம் பண்ணியிருக்கார். சொல்றான், ஏன்பா அந்த பாகவதம் நீ சொன்ன, வேதவியாசர் எழுதினார், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுக்காக, குடிங்கோன்னு சொல்லியிருக்கா பிபத பாகவதம், படிக்க பாகவதம் இல்லை பிபத, நாளையிலேருந்து பாராயணம் பண்ணுவோம், குடிக்கணும். எப்படி குடிக்கணும்னா தாகம் எடுக்கிறது டம்ளர் டம்ளராக குடிப்பேழணும் அபாடா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சம்சார தாபம் நீங்கும்படியா குடிக்கணும். ஜன்மாதியோன்வயாத்து இதரதாத்தேஸ்வராடு தேனே பிரம்மகிருதாயாதி கவையே அப்படின்னு குடிக்கணும். அப்பவே எல்லாரையும் பார்த்து கை காட்டிட்டு வந்து வச்சவா பக்கத்தில் உட்காரு, இந்த சேஷ்டையெல்லாம் பண்ணப்படாது. அப்படியே பாகவதத்தில் நம்மளை இழக்கணும். இந்த சென்னை வெள்ளத்தில் மூழ்கி போன மாதிரி பாகவத வெள்ளத்தை நாம மூழ்கி போகணும். பிபத பாகவதம் ரசமாலயம் முகரஹோ ரசிகா, ரசிகா ரசிகஸ்வபாவம். பாகவதம் என்னடா வேணும்னா ரசிகஸ்வபாவம், வேதத்துக்கு ரசிகஸ்வபாவம்லாம் வேண்டாம், புரியாது, ரசித்தாலும் புரியாது வச்சுக்கோங்க. பாகவதத்துக்கு ஒரே ஒன்று தான், ரசிகஸ்வபாவம், ரசிக்கணும். சுவாமி எப்படியெல்லாம் வந்தார்னு ரசிக்கணும். பக்தர்கள்லாம் எப்படியெல்லாம் அனுபவிச்சா அப்படின்னு ரசிக்கணும். ரசிக ஸ்வபாவம் தான் ரசிகா புவி பாவுகா. அதனால அப்பேற்பட்ட பாகவதம் தான் ஏழு நாள்ல பரிசுத்துக்கு மோட்சம் கொடுத்த கிரந்தம், மோட்ச கிரந்தம், நிரூபணமான ஒரு கிரந்தம். ஏழு நாள்ல மோட்சம்னு சொல்லி அடிக்கலாம். நிறைய பேர் சங்கல்பம் பண்ணிப்பா இந்த பாகவதத்தோட மோட்சம் போகணும், நிறைய பேருக்கு தைரியம் இல்லை வச்சுக்கணும். அது அடுத்த விஷயம் சரியா. எனக்கு தெரியும் சில பேர் மட்டும் ஒரே ஒரு பாகவத கேட்டிருக்கா உடனே மோட்சம் பரிசுத்து ஒரே ஒரு சப்தாகம் தான் கேட்டான். அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் தான் கேட்டுருக்கான். இனி வரைக்கும் பூமியில் அவன் கேட்ட ஒரே ஒரு சப்தாகம் தான், ஒரே ஒரு சப்தாகம் கேட்டான் மோட்சம் போயிட்டான். என்னப்பா மறந்து போயிட்டியா? நாரதர் கையை கூப்பிட்டார், பாகவதத்துக்கு அத்தனை பலமா? சமயத்தில் நம்ம தான் சின்னதாக ஒரு செடி நட்டு வைப்போம், அது பெருசாக மரமாயிடும். பல வருஷம் கழிச்சு போனால் நீ வச்ச மரம் எப்படி காய்க்கிறது பார் அப்படின்னு நம்மளே மறந்து போயிருப்போம். நான் வச்ச மரமா அது அப்படின்னு அந்த மாதிரி விதச்சது என்னமோ நாரத மகரிஷி அது பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறவன். பிவத பாகவதம் ரசமாலயம். அப்போ நாரதர் கேட்டார், பாகவத்துக்கு அத்தனை பலம்? ஆமாம்பா, என்ன நினச்சிட்டு இருக்கா? ஸ்வயம் வேத ரகசியம் பாகவதம், பிரம்மசூத்திர பாஷ்யம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றா பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யம், பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம் எதுனா பாகவதம். 18,000 ஜோர கொட்டி கிடக்குப்பா ஸ்லோகம், 12 ஸ்கந்தம்பா, ஆச்சரியமானது பாகவதம். அவ்வளோ விசேஷம் தெரியுமா? உடனே நாரதர் சொன்னார், எனக்கு அந்த பாகவத மகாத்மியத்தை சொல்லுங்களேன். உடனே வா அப்படின்னு நேர கங்கைக்கு அருகே போயிட்டு ஆனந்தம்ன்ற அந்த திவ்ய தேசம், உத்தமமான தேசம். அதனால அங்க போய் உட்கார்ந்துட்டார்கள். சனகாதி முனிவர்கள் சொல்ற பாகவத மகாத்மியத்தை நாரதர், எனக்கு தெரியாதா? நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், பாகவதம் எப்பய கேட்டாலும் எப்படி கேட்கணும்னா நாரதர் மாதிரி கேட்கணும். ஆரம்பிச்சதே இவர் தான், இவர் சொல்லி தான் பல பேருக்கு இன்னி வரைக்கும் மோட்சம். ஆனா தனக்கு தெரிஞ்ச பாகவதத்தை அழகா சனகாதி முனிவர்கள் சொல்லும் போது குழந்தை மாதிரி கேட்டுக்கிற, முதல் தடவையா கேட்கிறா போலே. இப்பதான் நான் பாகவதம் கேட்கிறேன், இது வரைக்கும் நான் பாகவதம் கேட்டதில்லை. எத்தனையோ கேட்டிருக்கோம், ஒவ்வொருத்தரையும் புதுசாக வரும் பாருங்க. இப்போ இது எப்படி நான் எல்லாம் தெரியாமல் போச்சே, இது உண்டா அப்படின்னு பாகவத்தில் கரகண்டவான்னு யாரையுமே சொல்ல முடியாது. பெரிய பெரிய மகாத்மாக்களே ஓ இந்த இடத்துல சமயத்தில் வார்த்தைகள் தான் டக்குன்னு விட்டு போயிடும், டக்குன்னு ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கும், ஓ இப்படி ஒரு அர்த்தம் வருது அப்படின்வா. நவம் 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 எப்போ தொட்டாலும் புதுசு தான், எப்படி தொட்டாலும் புதுசு தான். நார்மல் அழகாக கை கூப்பிட்டு கேட்க சொல்ற பாகவத பாராயணம் போதும்பா, பாகவத கதாசிரவணம் போதும்பா, எங்க பாகவதம் இருக்கோ அங்க பகவான் இருக்கான். உங்க காலத்துல பாகவத புஸ்தகம் இருக்குன்னு சந்தோஷப்படுங்கோ, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் உங்க வீட்டுல இருக்கு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, துங்கபத்ரா, நர்மதா, ஆகாச கங்காலேந்து எங்க பாகவதம் புக்கு இருக்கோ அங்க சமஸ்த புண்ணிய தீர்த்தங்களும் உண்டு. தாமிரபரணி, காவேரி, எல்லாம் திருவேங்கடமுடையானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணி, காஞ்சியில் இருக்கக்கூடிய புஷ்கரணி, சக்கர தீர்த்தம் புஷ்கர சக்கர தீர்த்தம், நைமிசாரண்யம், எங்கெல்லாம் எத்தனை விதமான புண்ணிய தீர்த்தங்கள் காண கிடைக்கிறதோ அத்தனை தீர்த்தங்களும் இருக்கிற ஒரு ஸ்தலம் ஸ்ரீமத் பாகவதம். பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி, ராதைதான் அர்த்தம் அப்படின்றா தெரியும். அது பாகவத்தை தொட்டேனாலே பரம பவித்ரம், பாகவத புஸ்தகத்தை தொடரேனாலே கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, தாமிரபரணி எல்லாத்திலையும் தீர்த்தமாடின புண்ணியம். படிச்சா கேட்டால தொட்டாலே பாகவத புஸ்தகத்தை பார்த்தாலே சமஸ்த புண்ணிய தீர்த்தங்களுடையதான புண்ணியம் கிடைச்சிடும். அவ்வளவு வசத்தி ஸ்ரீமத் பாகவதம். அதனால இந்த பாகவத வசத்திப்பா அவ்வளவு கோதானம் பண்ணா கூட கிடைக்காத புண்ணியம் பாகவதம் பாஷா கிடைச்சுடுறதுன்ற அவ்வளவு வசத்தியாம் பாகவதம், அவ்வளவு சிரேஷ்டம். கங்கா, கோமாதா, கோவிந்தன் இதுக்கெல்லாம் சமானமா பாகவதத்துடைய ஒரு ஸ்லோகமா. துளசி இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரே ஈக்குவலான ஒரு பொசிஷன் ஸ்டேட்டஸ் தான். அந்த ஸ்டேட்டஸ் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு உண்டுப்பா. அத்தனை வசத்திப்பா, பெண்ணு, பேதை, படித்தவன், படிக்காதவன், முட்டாள், மகாபாவி எல்லாருக்கும் பாகவதம் நல்வழி காட்டும் சொல்கிறா. பொய் சொன்னவனுக்கு கூட பாகவதம் நல்வழி காட்டும். அப்பா அம்மாவை நிந்தை பண்ணி அப்பா அம்மாவை கைங்கரியம் பண்ணாதவனுக்கு கூட பாகவதம் நல்ல கதி காட்டும். அடுத்த வாசத்தை அபகரிக்கிறவனுக்கு கூட பாகவதம் கேட்டானா அவனுடைய பாபம் மாறி போயிடும். கோயில் சொத்தை கொள்ளையடிச்சவனா இருந்தாலும் பாகவதம் கேட்டானா அவனுடைய ஸ்திதி மாறி போயிடுமா. அடுத்தவாளுடையதான விஷயங்களை தன்னுடையதா பாவிச்சு வசீகரிக்கிறவனுக்கு என்னெல்லாம் பாபம் உண்டோ அந்த பாபம் எல்லாம் கூட பாகவதத்தினாலே அழிஞ்சு போயிடுமா. திருடுதனம், பொய் சொல்றது, கள் குடிக்கிறது, மாமிசம் சாப்பிட்றது, சாஸ்திரத்துக்கு விரோதமான என்னென்ன கர்மாக்கள் உண்டோ அத்தனை கர்மாக்களுடைய பாபமும் பாகவதத்தினாலே போயிடும் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு வசதி பாகவதம். அதனால அந்த பாகவத விசேஷம்பா, பிசாசுக்கு கூட மோட்சம் கிடைக்கும்பா, பேய்க்கு கூட சத்கதி கிடைக்கும்பா அப்படின்னு துந்துகாரி சரித்திரம். அங்கேருந்து கங்கையிலேருந்து நேர துங்கபத்ரா நதி தீரம் சுத்திட்டே இருக்கணும். பாகவதத்தில் மட்டும் யாத்திரை போகிற மாதிரி தான் பாகவதம். அப்பாடா ஒரு இடத்துல உக்காந்துருவோம் கிடையாது, சுத்திட்டே இருக்கணும். ராமாயணத்தை அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ராமன் காட்டுக்கு போனார், அவர் 13 வருஷம் காட்டில் தான் இருக்க போகிறார், அப்பப்போ ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பாகவதத்தில் எங்கே யார் எப்போ எதை சொல்லுவானே தெரியாது. பாகவதம் அழகாவா சொல்கிறா, துங்கபத்ரா நதி தீரம். இன்னைக்கு துங்கபத்ரான்னா ஜெய் போலோ சுவாமி ராகவேந்திர மூர்த்திக்கு, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரசாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. துங்கபத்ரான ராகவேந்திர, துங்கபத்ரான ஸ்ருங்கேரி, எல்லாமே ஒவ்வொரு நதி தீரத்திலையும் மகாத்மாக்களுடைய லீலைகள் கொத்தி கிடக்கு. ஆச்சரியம், அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன்ற பிராமணன் நன்னா யஜ்யம் பண்ணுறான், நன்னா சந்தி பண்ணுறான், எல்லாம் இருக்கு, நல்ல தப்போபனம் பலம் இருக்கு. மனைவி துந்துவின்னு பேர். இவளுக்கு இவனுக்கு நேர் விரோதம், அவ்வளோதான். இவன் பரமசாத்வீகமானவன், சாஸ்திரத்துக்கு உட்பட்டு எல்லாம் இருக்கான். அவளை நான் வர்ணிக்கவே வேண்டாம், இதுக்கு நேர் ஆப்போசிட், அவ்வளோதான். அது போய் இதுக்கு நான் உட்காந்து வர்ணிச்சுட்டு இருக்கணும். ஆனால் பகவான் கீதையில் அவ்வளோ அழகாக சொன்னான், கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனாம் ஸ்மிருதிர்மேதா திருதிக்ஷமாகான்னு விபூதி யோகத்தில் ஸ்ரீகளை பற்றி பெருசாக பேச்சே கிடையாது. ஒரே ஒரே ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுவாங்க, கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனாம் ஸ்மிருதிர் மேதா திருதிக்ஷமாக. ஸ்ரீகளுடைய ஜெயிக்கிற தன்மையாகவும் வாக்கு சாதுரியமாகவும் அவளுடைய ஐஸ்வர்யமாகவும் அவளுடைய ஞாபக சக்தியாகவும் இத்தனையுமா நான் இருக்கேன்றான். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனாம் ஸ்மிருதி மேதா, மேதாவிலாசம் திருதி பொறுமை க்ஷமா காருண்யம் எத்தனையுமாக நான் இருக்கிறேன்றான் கண்ணன். இது எல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தி துந்துவி. எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் சூர்பனகா. சூர்பனகா கூட ஒரு இடத்துல சேர்த்துட்டுலாம், அதை விட மோசம் இந்த துந்துவி. இப்படிலாம் ஒரு காம்பினேஷன் வரும். இதெல்லாம் பிராரப்த கர்மம். இவன் அவ்வளோ சமத்து, அவள் அவ்வளோ அசடு, ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. குழந்தையே இல்லை, ரொம்ப துக்கம். என்ன வேணா இருக்கணுமே, கிரகத்தில் குழந்தை இருந்தால் தானே அழகு. குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் ஆத்மதேவன் என்னமோ ரொம்ப வெறுத்து போச்சு, ஒன்றுதே ஒரு பிடிப்பே இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். நடந்து 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 ஒரு கானகத்துக்கு போயிட்டான். அங்கே அழகாக ஒரு தடாகம் இருந்தது, இறங்கி ஜலம் குடித்தான். ஓன்னு அழணும்னு தோணித்து ஓன்னு அழுதான். எத்தனை வயசானால் அந்த அழுக மட்டும் விட்டு தொலைகிறது இல்லை, ஓன்னு அழுதான். அழுதோன்னு யாரோ அவன் தோளை தட்டினான். யாரான்னு பார்த்தா ஒரு சாது நின்றுட்டு இருக்க. எதுக்கடா அழறாய், குழந்தை இல்லைன்றதுக்கு அழுதா, குழந்தைய பெற்றுட்டு அழுறத விட இல்லாமல் அழுறது உத்தமம்டா. இந்த குழந்தைய இல்லாமல் அழுறது கொஞ்ச நாள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம், அது சத்குழந்தையாக இருந்த தொந்தரவே இல்லை. அது ஏதான ஒன்று பண்ணிடுத்தோம்னா அந்த அழுகு இருக்கு பாருங்கோ, சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலைன்னு ஒன்று, அந்த ஒரு ஸ்திதி எந்த தாய் தகப்பனுக்கும் வரப்படாது. அதுதான் நாங்கள்லாம் பிரார்த்திச்சுக்கிறோம். துக்கம்டா வேண்டாண்டா, சன்னியாசம் வாங்கிக்கோனுட்டா. உடனே அவன் பார்த்தான், இவ்வளோ தூரம் சொல்கிறாரே சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு தோணலையா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னுட்டான். அவர் சொன்ன, வேண்டாண்டா, இப்பயும் அழுவாய் அப்புறமும் அழுவாய், இந்த அழுகிய ஒரேடியாக நிப்பாட்டுறதுக்கு வழி சொல்கிறேன், சேஃபாக அப்படியே ஆற்ற விட்டு வந்துவிட்டாய், சத்தியமாக கொண்டாட்டி உன்னை தேட போகிறது இல்லை, வந்தால் சோறு போடுவா, வரலையா எங்கேயோ போனால் காணும், 4 நாள் அழுவா, அப்புறம் மறந்துட்டு அவள் வேலையை பார்ப்பாள். இவ்வளோ தானே உலகம், நம்ம போனாலும் அதே ஸ்திதி தான். சங்கரர் போனால் அழுதுண்டா இருந்தோம், விவேகானந்தர் போனால் அழுதுண்டா இருந்தோம், மகாகவி பாரதியாருடைய கடைசி யாத்திரைக்கு 10 பேரோ 14 பேரோ, இத்தனை பெரிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு அத்தனை நூற்றாண்டு விழான்றோம், ஸ்டாம்ப்ன்றோம், ஆனால் மகாகவி பாரதிக்கு நிற்கிறதுக்கு பிராமணாலும் இல்லை, அப்ராமணாலும் இல்லை. 14 பேர் தேவேன்னு ஆளே இல்லாமல் சடலத்தை எரிச்சார் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கே அந்த நிலைமை. அதனால் அவர் சொன்னார், யாரும் ஒன்றும் நமக்காகலாம் காத்துட்டு இல்லடாப்பா, ஏதோ இருக்கிற வரைக்கும் பேசிண்டு சிரிச்சுண்டு தன் காரியத்தை ஓட்டின்ருக்கா, எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை, ஜன்மதுக்கம் ஜராதுக்கம் ஜாயாதுக்கம் புனப்புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. அது கேட்கும்போது என்னமோ நன்னா தான் இருக்கு, ஆனால் ஜாகிரத தான் வரமாட்டேங்கிற, ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத. நானும் வந்த நாள்லேயே கட்டிட்டு தான் இருக்கேன் தும்பி வில்லியில் பல பேர்கிட்ட, ஜாகிரத ஜாகிரத. ஸ்லோகம் என்னமோ நன்னா தான் தெரியாது, கரெக்டாக தான் சொல்கிறா, எல்லாரும் ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. ஆனால் ஜாகிரத தான் வரமாட்டேங்கிற, இந்த ஜாகிரத வரல. இவர் எவ்வளவோ சொன்னார், அவன் சொன்னா இல்லை இல்லை எனக்கு குழந்தை தான் வேணும்னுட்டான். கடைசியில் ஒரு பழத்தை எடுத்து அதுக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணி உன் மனைவியை கொடு சாப்பிட சொல்லு, ஒரு வருஷம் அவள் சமத்தாக இருக்கணும், ஒரு வேளை சாப்பிடணும், வீண் வம்பு பேசப்படாது, அடுத்த வா தலையை உருட்டப்படாது. நான் நடக்கிற கதையா இது, உசுர விட்டுடலாம், இதெல்லாம் இல்லாமல் ஜீவிக்க முடியுமா சொல்லுங்கோ, அவாத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் பேசாமல் இருந்துட்டேன்னா பிரளயமே வந்துடும் லோகத்தில், சாத்தியமே இல்லை. இத்தனையும் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸ் குழந்த பிறப்பான்ட்டார். உடனே இவரும் சந்தோஷமாக கொண்டு வந்து ஆதிகாரிகிட்ட கொடுத்தா, அப்படி பார்த்தா ஆஹா அகோபாக்கியம் அகோபாக்கியம்னா. அவர் அந்த என்ன பண்ண தள்ளடிச்சா, இது ஒரு பிராமண உசுரை வாங்கி தொலையிறது, குழந்தை 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 அலையிறது, பக்கத்தா அதை எடுத்து அதை குழந்தைய கொஞ்சம் தொலைச்சா போதாதா, எத்தனை சொல்லி தொலை, அந்த பிராமணன் புத்தியே கிடையாதுன்னு திட்டான். ஆனால் அவரை பார்க்கும்போது உங்களை போல உண்டா அப்படின்னு, இது லோகம் எதிர்க்க ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி, இது லோக பிரசித்தம். ஃப்ரெண்டெல்லாம் கேட்டேன், நல்ல ஃப்ரெண்ட் அவர், அவர் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடாதேடி, நாங்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுறோம், குழந்தை எல்லாமே எவ்வளோ நிம்மதியாக இருக்காய், நீ பாட்டு நினச்சா வெளில போகிறாய், யாராச்சும் கல்யாணத்துக்கு வேணாலும் வெளில போகிறாய், நினச்சதை சாப்பிட்றாய், எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாய், எங்களுக்கெல்லாம் காத்தால் குளிக்கிறது யோசனையாக இருக்குது, குழந்தைகள் எப்போ அழுன்னு தெரியல, இதுங்க வெடிச்சு குட்டியே ஜென்மா போயின்ட்டுருக்கு, பீ மூத்திரம் அள்ளி அள்ளியே வாழ்க்கை போயின்ட்டுருக்கு, நீ யார் நிம்மதியாருன்னுட்டான். அவனே அவள் பார்த்தா சந்தோஷம்னுட்டான். அவள் அக்கா வந்தா, அவ சொன்ன அடிப்போடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கவலையே படாத, நான் இப்போ கர்ப்பவதியாக இருக்கேன், நீயும் கர்ப்பவதியாக இருக்கிற மாதிரி நடிச்சுடு, என் குழந்தை பிறந்தோன்னே ஓன் குழந்தைன்னு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீயும் ஓன் குழந்தைன்னு வளர்த்துண்டு வா, இப்படி காலத்தை ஓட்டிடலாம், உங்கள் ஆத்துக்கார் என்னடி சொல்லுவார், அவருக்கு நீ பணம் கொடுத்தா போதும், சரின்னுட்டா. அழகாக பழத்தை சாப்பிட்றேன் பேர் வழின்னு கடைசியில் கோமாதாவுக்கு கொடுத்தான். எங்கே வேணால் தொட்டு பாருங்க, கடைசியில் கோமாதாவுடைய கிருபை தான் வந்து நிற்கிறது. கோமாதாவுக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டா இவள் நல்லவ மாதிரியே நடித்தா, கர்ப்பவதி மாதிரியே நடித்தா, அவள் அக்கா காரி அவளுக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிடுதுன்னு சொல்லி இவ குழந்தை மாதிரி கொண்டு வந்து கொடு, அது பெரிய ஒரு கனவு வச்சுப்போம், எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துட்டா தன் குழந்தை மாதிரி இவ வளர்க்குறா, எனக்கு பால் சுரக்கலை, அக்கா குழந்தை இறந்து போயிடுத்து அவள் வந்து பால் கொடுக்கணும்னு சொல்ல பிராமணனுக்கு ஒரே குஷி, அழகா எல்லாம் பகவத் கிருபா நின்று அவன் வாழ்ந்துட்டுருக்கான், இந்த குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சுட்டான், துந்துக்காரின்னு பேரெல்லாம் வச்சுட்டான், ஆச்சரியமா அப்படியே வாழ்க்கையே வசந்தம் வந்துடுத்து, என் வீட்டில் அவ்வளோ பெரிய ஆனந்தம் வந்துடுத்து, ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தமே நல்லா குதிச்சான். அதுக்கப்புறம் கதை வேலை வச்சுக்கோங்க, 3 மாதம் ஆச்சு, மாடு ஒரு மனுஷ குட்டியே போட்டது, கண்ணுக்குட்டி போடல, மாடு அழகாக சுமந்துடுத்து, அந்த கோமாதா தான் இன்னைக்கு நமக்கு பாகவதம் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம். அதனால எங்க கோமாதாவை பார்த்தாலும் சேவிச்சிடுங்க, கோமாதா தான் அகல்யா கௌதமரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம், கோமாதா சம்ரக்ஷணம் ரொம்ப அவசியம், எங்கே கோமாதாவை பார்த்தாலும் தொட்டு கண்ணில் ஒத்திக்கும் சேவிச்சுடுங்க, கோட்டி ஜென்ம சுகிருத்தம். இன்றைக்கும் ரமணாசிரமம் போனோம்னா லக்ஷ்மின்னு ஒரு கோமாதா, அவளுக்கு ஒரு சந்நிதி, அவளோட சமாதி, அதுக்கு வேறு அத்தனை பேர் வந்து அந்த சமாதியில் பூஜை வேறு பண்ணிகிட்டு இருப்பாள், இங்கே மனுஷாலேயே மறந்து போயிடும் திதியெல்லாம், ஆனால் ரமணாசிரமத்தில் அந்த லக்ஷ்மின்ற பசுவுக்கு அத்தான மரியாதை, ரமணர் டெய்லி லக்ஷ்மிக்கு கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்பார். காஞ்சி மகா பெரியவா, கோமாதாவெல்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோ அழகாக அதுக்கு எதான கொடுப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தன் ஃபாரின் போயிட்டான், ஒரு பிராமணன், ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டான், வரும்போதே விரதத்தோடு வரான், பரமாச்சாரியில் பார்த்த பிறகு தான் சாப்பிடுவேன், பரமாச்சாரிக்கு எதானும் கொடுக்கணும்னு ஆசை, பரமாச்சாரருக்கு ஒரு ரதம் உண்டு. யாராவது வெளிநாடெல்லாம் போயிட்டானா அவள் கொடுக்கறத வாங்கிக்க மாட்டாள். அப்படி ஒரு வைராக்கியம், அவரை மாதிரிலாம் வைராக்கியம் ரொம்ப கஷ்டம். அழகாக அவன் வந்துவிட்டான், பரமாச்சாரியா பார்த்தா அழகாக வந்தார், முதல்ல சாப்பிடுன்னுட்டார். பரமாச்சாரியா தெய்வத்தின் குரல் தானே, சாப்பிடுன்னுட்டார். அதுக்கப்புறம் பக்கத்து இருக்க அவளை கூப்பிட்டு, ஏண்டா அவன் எனக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறான், என்னத்தை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்றார். எல்லாருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்ட பரமாச்சாரியா சொல்கிறார், அவங்ககிட்ட என்னடா வாங்கிக்கிட்டோம், நான் ஒன்றும் வாங்கிக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவான்டா. யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பரமாச்சாரியர் எப்படிலாம் பேசுவான்னு யாருக்குமே தெரியாது. கடைசியில் அவர் சொன்னார், அவன் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு நீ என்ன பண்ணுறாய், நிறைய இந்த புல்லு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுன்னுட்டான். அவனும் சரி வாங்கி கொடுத்துட்டான். பரமாச்சாரியா சொன்னால் அந்த புல்லு புண்ணாக்கெல்லாம் கோமாதாவுக்கு போட்டுடுன்னுட்டான். அவனும் அவளும் போட்டான். அப்புறம் அடுத்த நாள் சொன்னார், அந்த பாலை கொண்டு வா அப்படின்னா. எல்லாரும் கேட்ட, என்ன சுவாமின்னா, இல்லை அவன் பரதேசம் போயிட்டு வந்ததான தோஷம் எல்லாம் கோமாதாவுக்கு புல்லும் அந்த புண்ணாக்கும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுது, கோமாதா கிட்டே இந்த பால் வந்ததுனால அவன் கொடுத்தத நான் வாங்கிட்ட மாதிரியே ஆச்சு, எனக்கும் பாவம் இல்லை அவனுக்கும் பாவம் போயிடுச்சு. என்ன கன்வர்ஷன் பாருங்க, டாலரை கோமாதாவுக்கு புண்ணாக்க வாங்கி போட சொல்லிட்டான். எந்த டாலர் இன்னைக்கு அவ்வளோ விளையாண்டுறோமோ அந்த டாலர், அமெரிக்கன் டாலரை அழகாக கோமாதாவுக்கு புண்ணாக்கு புல் வாங்கி போட்டு அவன்கிட்ட சொன்னார், அப்பா நீ கொடுத்தத நான் வாங்கினுட்டேன், பாலை குடிச்சுட்டேன், நன்னா இருக்கடான்னுட்டான். எப்படி எழுதிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை வசதி, கோமாதா சம்ரக்ஷணம் பண்ணியே ஆகணும் நம்மெல்லாம். வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஆண்டால் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இந்த மாதிரி இந்த கோமாதா அழகாக குட்டியை போட்டுடுச்சு, ஜோராக மனுஷ குட்டி, அதுக்கு காது மாட்டு காது மாதிரியே இருந்தாலும் கோகர்ணன்னு பேர் வச்சுட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆத்மதேவனுக்கு, ஆஹா எங்காத்த மாடு கூட மனுஷ குட்டி போட்டுடுச்சு, எல்லாம் மகாத்மாவுடைய கிருபைன்னு நினச்சா. குழந்தைகள் வளர்றது, இது கோமாதா பெற்ற குழந்தை ஒன்றும், அதனாலேயே சமத்தார். கோமாதாவுடைய அந்த வாத்சல்யம் உலகத்தில் நீங்கள் எந்த ஜீவராசிக்கிட்டையும் பார்க்கவே முடியாது. அந்த அந்த நிஜமாவே நான் துவாரகா பிருந்தாவனத்திலலாம் பார்த்துருக்கேன். அந்த மாடு பால் கொடுக்கும் பாருங்கோ, அந்த கண்ணில் ஒரு வாஞ்சை இருக்கும் பாருங்கோ, நீங்கள் வேறு எந்த ஜீவராசிக்கிட்டையும் அந்த வாஞ்சியை பார்க்கவே முடியாது. அந்த வாத்சல்யம், இந்த வாத்சல்யம். இப்போ கூட அந்த மெட்ராஸில் மழையில் எல்லாம் அங்கங்கே ஒதுங்கி போயிடுத்தோன்னு ஒரு ஃபோட்டோ. கோமாதா லோகத்துக்கே மாதான்றது. பன்னி அதுக்கு ஒன்றும் சாப்பிட கிடைக்கல, ஒரு மாடு வந்து நிற்கிறது, அதனுடைய மடியில் வாயை வச்சு பன்னி பால் குடிக்கிறது கொடுத்துன்ருக்கு கோமாதா. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும், அவளுடைய வாத்சல்யத்தை வர்ணிக்கிறது. பன்னி வந்து பால் குடிக்கிறது தேவேன்னு நின்றுருக்கா கோமாதா. பாவம் அது பசிக்கிறது சாப்பிட்டோம் அப்படின்னு, இதுவும் ஒன்றும் ஒன்றும் கிடைக்காம தான் நின்றுருக்கு. ஆனால் இந்த வாத்சல்யம் வாஞ்ச பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னு சொல்லணும்னா கோமாதா தான். நம்மெல்லாம் அம்மா பால் எத்தனை வருஷம் குடித்தோன்னு தெரியாது, ஆனால் சாகர வரைக்கும் அமுல் பாலோ ஆவின் பாலோ தான் குடிச்சு தான் வேண்டியிருக்கு. கோமாதாவுடைய பால் தான் அத்தனை வசத்தி. இந்த கோமாதா போட்ட கண்ணுக்குட்டி மனுஷ குட்டி, அது அத்தனை ஆச்சரியமாக சாத்வீகமாக இருக்குது. கோமாதா மாதிரியே பகவத் பக்தியோடவே இருக்கு, அவ்வளவு அழகாக வளர்ந்துட்டு வரான் கோகர்ணன். பகவத் பக்தி சாத்வீகம் ரொம்ப சமத்தாக இருக்கான், ரொம்ப நல்லவனாக இருக்கான். கோமாதா மாதிரியே பெருசாயாச்சு, வேதமெல்லாம் கற்றுக்கிறான், இவனையும் சேர்த்து விட்டா, இவன் அதெல்லாம் கற்றுக்க மாட்டேன்னுட்டான். பொய் சொல்கிறான், திருடுறான், துந்துக்காரி, எல்லா அக்கிரமமும் பண்ணுறான். ஆத்மதேவன் ஓன்னு அழுத, கோகர்ணன் சிரித்தான். அன்னைக்கே சொன்னாரோன்னு சன்னியாசி இப்போ பார்க்கலாம், ஏன்டா உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னா, தெரியும் அவ்வளோதான், திவ்ய திருஷ்டி. அன்னைக்கே வேண்டான்னார், கேட்டியா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு தூக்கி கொஞ்சம் மார் மேலையும் தோல் மேலையும் வளர்த்தியே, அடிக்கிறாண்டா திட்டுறாண்டா காது கொடுத்து கேட்க முடியலடா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாண்டா, ஏமாத்துறாண்டா, திருடிண்டு போகிறாண்டா, நல்லது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாண்டா, போன் என்னை விரட்டுறாண்டா, மரியாதையே இல்லைடா. கோகர்ணன் சிரித்தான், எல்லாம் இல்லைன்னு தெரியறதோன்னு. அப்புறம் என்னத்துக்கு இந்த வீட்டில் இருக்க, குழந்தை கேட்டான், ஒரு மரியாதையும் இல்லை. அப்புறம் என்னதுக்கு என் வீடு என் மனைவி என் கணவன் என் குழந்தை, ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் வாசவார் குழலால் புத்திரன் அலைஞ்சுட்டே இருக்கும். நம்ம தான் தானாடன சதையாடுன்னு ஒரு வசனம் எல்லாம் பேசிட்டு நம்மளை நாமளே படுத்திட்டு வைராக்கியம் வராமல் கடந்து அலையிறோம். கோகர்ணன் சொல்லிட்டான், என்னத்துக்குப்பா ஒரு வயசாக எடுத்து வச்சுக்கோங்களேன், ஆற்றலாம் ஒன்றும் சொல்லப்படாது, நீங்கள் பாட்டுக்கு சமர்த்தாக இருக்கணும். அவளே அட்வைஸ் கேட்டால் கூட நான் தெரிஞ்சதை சொல்கிறேன்ப்போ உனக்கு தோன்றதை பண்ணுன்னு சொல்லிடணும். அதுக்கு மேலே பேசினேன்னா கேட்கக்கூடாதுன்னா கேட்க வேண்டியிருக்கு. நீங்களா உங்களை பக்குவப்படுத்தினேன்னா வயசான காலம் நிம்மதி. இல்லாட்டி நெஞ்சே தாங்களே உங்கள் வசனமெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடிந்துருக்கா, அவாவா காரியத்தை பார்த்து ஓடிந்துருக்கா. நீங்களா உங்களை பக்குவப்படுத்தி நீங்களும் வளர்ந்துடணும். குழந்தைகள் வளரும்போது நீங்களும் வளர்ந்துடணும். அது சின்ன வயசுலேருந்து அவர் சிதியெல்லாம் தெரிஞ்சுண்டு, ரைட் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், இது பின்னாடி இப்படி தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பக்குவப்படுத்தி வச்சுனுட்டோம்னா தொந்தரவு இல்லை. எல்லா குழந்தைகளும் நன்னா இருக்கட்டும், அப்பா அம்மா வச்சு காப்பாற்றணும், எதுவுமே நான் குத்தமாக சொல்லலை, குறையாக சொல்ல நன்னா இருக்கட்டும். நீங்கள் எப்படி இருக்கணுன்றது தான் பேச்சு. இந்த குழந்தைகள் இப்படி இருக்கும்னு நான் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி வார்த்தை நான் சொல்ல வேண்டும். எல்லா குழந்தைகளும் நன்னாவே இருக்கட்டும், அப்பா அம்மா வச்சு நன்னா பாதுகாக்கட்டும். எனக்கு என்றைக்கு நல்ல நாள்னா பாரத தேசத்தில் என்றைக்கு முதியோர் இல்லங்களே இல்லாத நாள் வருதோ அன்னைக்கு தான் நல்ல நாள். என்னை பொறுத்த வரைக்கும் முதியோர் இல்லங்கள் எல்லாம் இழுத்து மூடுறாலோ அன்னைக்கு தான் தேசம் உருப்பிடும். முதியோர் இல்லங்கள் என்றைக்கு அந்த ரூல் போடுறாலோ, என்றைக்கு எல்லா முதலையும் இழுத்து மூடுறாலோ அன்னைக்கு தேசம் உருப்பிடும். அது வரைக்கும் தேசம் கஷ்டம்தான். முதியோர் இல்லங்கள் இருந்தால் அதை விட வேற என்ன, நிழல் தரும் மரங்கள் கொஞ்சம் பட்டு போயிடுதுன்னா அதுக்காக வீசி எறிவாளா? மொபைல் ஃபோன் ரேஞ்ச் இல்லைன்னு தூக்கியாக போட்டு அது ரேஞ்ச் எங்கே கிடைக்கிறோன்னு இழுத்துட்டு ஓடிட்டுருக்கோம். தூக்கி போடுறதுக்கு அப்பா மன சாதாரணப்பட்ட வஸ்துவா, நம்முடைய ஆதாரம். அஸ்திவாரத்தை தொலைச்சுட்டு எந்த கட்டிடம் நன்னா இருந்துட முடியும்? அஸ்திவாரத்தை பலத்தில் தானே நின்றுட்டுருக்கோம். அஸ்திவார பலம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம மூதாதிகளம் எல்லாம் இன்றைக்கி 1008 கோத்திரம் சொல்கிறோம், யஜுர்வேதி சாமவேதி, எங்கேருந்து அஸ்திவாரம் நம்ம சம்பாதிச்சதா? சத்தியமாக இல்லை. எல்லாம் பெரியவா கொடுத்த கிருபை, நம்முடைய மூதாதைகள் பண்ண புண்ணியம் ஓடிந்துருக்கு. அதனால் இவன் சொல்லிட்டான், அப்பா இதெல்லாம் ஒன்றும் சொல்லி திருந்துற கேஸ் இல்லை, நீ அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை, நீ ஒழுங்காக காட்டுக்கு போ. குழந்தை என்னடா அப்படி சொல்கிறாய், ஆமாம் நீ காட்டு கிளம்பி போயிடு, தேவேன்னு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு, உருப்படுற வழியை பார், இனியாவது உருப்பிடு. பிள்ளை சொல்லிட்டான், இனியாவது உருப்படுற வழியை பாருப்பா. தைரியமாக கிளம்பிட்டார் ஆத்மதேவன். பிள்ளை சொன்ன விஷயம், சன்னியாசி சொன்ன விஷயம் எல்லாம் நினச்சிருந்தார். எல்லாத்தையும் நேர போனார். பாகவதம் தசமஸ்கந்தம் மட்டும் பாராயணம் பண்ணார். பாகவத தசமஸ்கந்தம் தான் முதல் முதல்ல பாராயணம் பண்ணது தனியாக. அந்த ஆத்மதேவன் பாகவத தசமஸ்கந்தம் மட்டும், கிருஷ்ண லீலா, கிருஷ்ணா காப்பாத்து, அவ்வளோதான் தசமஸ்கந்தம். கிருஷ்ணா காப்பாத்துன்னு பாராயணம் பண்ணி பாராயணம் பண்ணி பாராயணம் பண்ணி எல்லா அபிமானத்தையும் விட்டார், சரீரத்தையும் விட்டார். அபிமானம் விட்டாச்சு, எல்லாம் விட்டுட்டு போயிடுமே, எல்லாம் விட்டு போயிடும், எல்லாம் விட்டார். கோகர்ணன் பார்த்தான், அப்பா அந்தண்ட போனார், இவன் இந்தண்ட போயிட்டான், க்ஷேத்ராரணம் போறேன்னு கிளம்பிட்டான். எல்லாரும் போனதுக்கப்புறம் துந்துக்காரிய கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அம்மாவை படாத பாடுபடுத்தினா. ஒரு நாள் அம்மாவும் போயிட்டான், இன்னும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. வேசிகள் எல்லாம் வீட்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு கூத்தடிக்க ஆரம்பித்தான். அவளை திருப்திப்படுத்துறதுக்கு பல இடங்களில் கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் ஒரு பணக்காரா வீட்டில் போய் கொள்ளையடித்தான், அந்த வேசிகளுக்கு எல்லாம் கொடுத்தான். அவள் பார்த்தா சூப்பர் அப்படின்னு நினச்சா. ஆனால் இவன் மாட்டின்ட்டான்னா நம்மளையும் சேர்த்து ஜெயிலில் வச்சுருவா, இவனை கொண்டுடலான்னு அவள் முடிவு பண்ணிட்டான். விதைச்சது எதுவுமே வீண் போகாது. ராத்திரியோட ராத்திரியாக அவன் கழுத்தை நெரிச்சான், செத்து தொலைய மாட்டேங்கிறான், முகத்தை தீ வச்சு கொளுத்தினான் உசுரோட. அதனால இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்தே இருக்கு, புதுசே கிடையாது. இப்படி பண்ணிட்டாலுமே நினைக்க பதறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு டிவிலையும் நியூஸ்லேயும் போடுறோம், அந்த காலத்தில் போடலை. இவ்வளோதானே ஒழிய இது காலகாலமாக லோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். நமக்கு அக்கம் பக்கத்தை நடந்தால் பெருசாக பயமுறுத்துறதை ஒழிய இது எப்பொழுதுமே நடக்கிறது. செத்து போயிட்டான், தேய் பிசாசா அலையிறான். கோகர்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சது, இப்படி செத்து போயிட்டான் அண்ணா துந்துக்காரி செத்து போயிட்டான் தெரிஞ்சு உடனே கயா சிரார்த்தம் பண்ணா. கய கய கயான்றோம்ல, கந்தல் கய கய கயா அப்படின்னு கயா சிரார்த்தம் போய் பண்ணிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு க்ஷேத்ராடம் பண்ணி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தா ராத்திரி படுத்துட்டு இருந்தா திடீர்னு என்னமோலாம் சப்தம் வருது. கோகர்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து ஏதோ ராட்சசனோ பூதமோ பிரேத பிசாசோ இருக்குன்னு சொல்லி தான் கொண்டு வந்த ஜலத்தை எல்லாம் தெளிச்சான். அப்போ தான் அதோட ரூபம் தெரிஞ்சது. அது ஏதோ சத்தம் போடுறது, சைகையெல்லாம் காட்டுறது இவனுக்கு புரியலை. திரும்பி அது மேலே ஜலம் தெளிச்சான். அதுக்கப்புறம் அது பேசிட்டு, அப்பா நான் தாண்டா உங்கள் அண்ணா, துந்துகாரிடா, எல்லா அடாத காரியம் பண்ண, வேசிகளை என்ன கொண்டு போடுடா, இப்படி பேயா பூத பிரேத பிசாசா அலையறேண்டா, எனக்கு ஏதாவது நல்கதி பண்ணுடா, முடியலடா, அதுமாவே நல்ல வாழ்க்கையை இழந்துட்டேன், இழந்த பிறகு அந்த மனுஷ வாழ்க்கையை வீணடிச்சுட்டேனேன்னு தெரியறது. நல்லதோ வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவருண்டோ, தொலைச்சுட்டேன், இப்ப வருத்தப்படுறேன், ஆனா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு, சகோதரன்னு கேட்கறேன்னு நினச்சிக்காதப்பா. ஒரு பேதை தப்பு பண்ணிட்டு மாட்டிண்டு முழிக்கிற ஒரு அல்ப ஜீவன், ஒரு சிஷ்யனாக கூட நீ ஏற்றுக்கோ, எனக்கு ஏதான ஒரு நல்வழி காத்துன்னு அவன் சொன்னான். நான் கயா சாரதம் பண்ணேனே, அவன் சிரித்தான், நீ கயா சாரதம் பண்ணது எனக்கு ரெண்டு மூணு நாள் சாப்பாடெல்லாம் கிடச்சிது, ஆனால் இந்த சரீரத்திலேருந்து விடுதலையெல்லாம் கிடைக்கல, பண்ண பாவம் அத்தனை பயங்கரம். உடனே அவன் பார்த்தான், பெரிய பெரிய வாழெல்லாம் விசாரித்தான், ஒன்றும் தெரியல. கடைசியில் எல்லாரும் சொன்னான், சூரிய உபாசனை பண்ணு, ஆதித்ய ஹதயம் எல்லாம் ஜபி, ஆனால் அவருக்கு தான் எல்லாம் தெரியும்பா அப்படின்னு உடனே ஜபிச்ச உடனே சூரிய பகவான் பிரத்யக்ஷமாக வந்தா, பாகவதம், ஒரே பதில், பாகவதம், பாகவத சப்தாகம், மோக்ஷம் உண்டு. அடித்து பேசுகிறார் சூரிய பகவான், சூரியன் சாட்சி, எத்தனை பாகவதத்தில் எத்தனை பேருக்கு மோட்சம் கிடச்சதுன்னு லிஸ்ட் யார்கிட்ட இருக்குன்னா சூரிய பகவானிடத்துல இருக்கு. உடனே அழகாக கோகர்ணன் ஆச்சரியமாக ஒரு பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ணுறான், அழகாக ஏற்பாடு பண்ணுறான், எல்லாரும் வரா, ஃபஸ்ட் கிளாஸ் பாகவத சப்தாகம். பாகவத சப்தாகம் சொல்கிறதுக்கு நல்ல மாதங்கள் எதுன்னா, இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த தட்சிணாயனம் இருக்கு பாருங்கோ, தட்சிணாயனம் தான் பாகவதம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் வசத்தியானது, அதனால நமக்கெல்லாம் பெரிய அனுகிரகம் தான். கார்த்திகை மாச சுக்லபக்ஷ நவமியில தான் கோகர்ணன் பாகவதம் ஆரம்பிச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது. புரட்டாசியில தான் சுகபிரம்ம மகரிஷி பாகவதம் சொன்னார்னு காண கிடைக்கிறது. கண்ணன் போய் ஒரு 120-140 வருஷத்தில் சுகபிரம்ம மகரிஷி பரிஷத்துக்கு பாகவதம் சொன்னார். கலியினுடைய 200வது வருஷத்தில் கோகர்ணன் பாகவத சப்தாகம் பண்ணார். கண்ணன் போய் 130 வருஷம் கழித்து சுகபிரம்ம மகரிஷி, கலியினுடைய 200, ஆனால் கலி சந்தி உண்டு, கிருஷ்ணன் போனது யுக சந்தின்னு சொல்லுவார். கலி இப்போ 5100லாம் சொன்னான் பாருங்க, அதில் 200வது வருஷத்தில் கோகர்ணன் முதல் சப்தாகம் பண்ணுறான். எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டார்கள், இந்த பிசாசும் வந்து உட்கார்ந்துருக்கு. அழகாக அதுவும் தேடி தேடி பார்த்தது ஒரு மூங்கில்ல கணுவில் போய் சமத்தா உட்கார்ந்துடுச்சு, எங்கேயும் இடங்கிடைக்காம. முதல் நாள் பாகவதம் ஆரம்பிச்சான் கோகர்ணன். ஆச்சரியமா, ஜன்மாத்யஸ்யயதோன்வயாத் இதரதச்சாட்டேஷ்வபிஜ்ஞஹஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஜன்மாதி அஸ்ய யதஹ, பிரம்மசூத்திர வாக்கியம் தான் ஆரம்பம். அவ்வளவு அழகா ஆரம்பிச்சான். பாராயணம் பிரவச்சனம் ரெண்டும் உதயாஸ்தமாவாக தான் கோகர்ணன் பண்ணான்னு காண கிடைக்கிறது. உதயத்தில் ஆரம்பித்து அஸ்தமனம் வரைக்கும் பண்ணான். இன்றைக்கு கேரளாவில் உதயாஸ்தமன பாகவதம் தான் விசேஷம், நமக்கு நாளைக்கும் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அழகாக பாராயணம் பிரவச்சனம் நடுவில் கொஞ்ச நேரம் கேப்பு, அந்த கேப்பில் கூட நாம சங்கீர்த்தனம் அஷ்டபதி இதெல்லாம் பண்ணுவாள். திருவியுமா சாயங்காலம் ஒரு பிரவச்சனம், உதயாஸ்தமன பிரவச்சனமாக தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி கோ முடியல உட்காந்துக்கோங்க நான் சொல்கிறேன், மகாத்மியத்தை முடிக்க முடியுமா நான். அப்போ அழகா அந்த பாகவதம் பண்ணான். முதல் நாள் பாராயணம் பிரவச்சனம் எல்லாம் முடிஞ்சோடனே ஒரு மூங்கில் கணு டப்புன்னு வெடிச்சது, மேல இருக்க ஒரு கணு வெடிச்சது. பாகவதம் முடியும் போது பட்டு பட்டுன்னு வெடிச்சா பயப்படாதுங்க, ஏதோ ஒன்று எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பாகவதத்துக்கு மனுஷா வருவா, தேவர்கள் வருவா, ஹரி வருவான், பாகவதோத்தமர்கள் வருவா, ஆச்சாரிய புருஷா வருவா, பூத பிரேத பிசாசும் வரும். எங்க பாகவதம் நடந்தாலும் அவைகளும் வரும். அந்த ஏரியாவில் சுற்றின்னு இருக்குமோன்னு எல்லா இடங்கள்லையும் பூத பிரேத பிசாசன் நுழைய முடியாது. நம்ம கோவிலாக இருக்கட்டும், சில இடங்கள்லாம் அந்த மந்திரம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தா வர முடியாது. ஆனால் பாகவதம் நடந்தால் அது கூட வெல்கம்னு போர்டு வச்சுருக்காளாம், யூடியூப் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காளாம். மனுஷாளுக்கு ஒரு வழி, ஆச்சாரிய புருஷாளுக்கு ஒரு வழி, பாகவத ஆளுக்கு ஒரு வழி, தெய்வத்துக்கு ஒரு வழி, பூத பிரேத பிசாசனுக்குன்னு ஒரு என்ட்ரி உண்டான். விவிஐபி என்ட்ரி யாருக்குன்னா பூத பிரேத பிசாசுக்கு தான். அதுதான் விவிவிவிவிவிஐபி என்ட்ரி. நம்மெல்லாம் பாவமாக நார்மலாக தான் வரணும். அந்த மாதிரி உட்காந்தது கேட்டது. ரெண்டாவது நாள் பிரவசனம் பண்ணால் அஸ்தமனம் ஆகிறது. கடைசி ஸ்லோகம் சொல்லி, ஜெய் போலோ பாகவத தேவிக்கு ஜெய் கமால்னு விடிச்சது. எல்லாரும் பார்த்தா ரெண்டாவது விடிச்சு விடுதே பயந்தே போயிட்டான். மூணாவது நாள் விடிச்சது மூணாவது கணு, நாலாவது நாள் விடிச்சது நாலாவது கணு, அஞ்சு ஆறு ஏழாவது நாள் கணு வெடிச்சது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹஸ்தம் நமாமி ஹரிம் பரம். அப்படி சொன்ன உடனே ஏழாவது கண்ணு வெடிச்சது. இது வெடிக்கவும் புஷ்பக விமானம் கீழவரும் சரியா இருந்தது. புஷ்பக விமானம் வந்தது, இது வெடிக்கிறது. கோகர்ணன் முன்னாடி நீலமேக சாமலனாக சங்கு சக்கர கதாபத்மத்தோட செந்தாமரை கண்கள் செந்தாமரை பாதங்கள் செங்கனி வாயோட சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசமாக ஒருத்தர் நிற்கிறான். கோகர்ணன் பார்த்தான், கையை கூப்பிட்டான், தேவரீர் யாரோ விஷ்ணு தூதரோ அப்படின்னார். அந்த சிரிச்சா, நான் தான் பா துந்துகாரி, ஏழு நாளைக்கு முன்னாடி நீ பார்த்தியே அதே துந்துகாரி தான். துந்துகாரியா? ஆமா. எப்படின்னா பாகவத சப்தாகம் ஏழு நாள்ல ஒவ்வொரு நாளும் கணு வெடிச்சது பாரு. அங்கதான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த மூங்கிலுக்கும் கதி நல்ல கதி கிடைச்சு கொடுத்து, எனக்கும் நல்ல கதி கிடைச்சு கொடுத்து. அப்பா சத்தாக நிறைய பண்ணுடா, என்ன மாதிரி உருப்படாதவெல்லாம் உருப்படட்டும். எதுக்குடா பாகவதம்னா, உருப்படாத நம்பெல்லாம் உருப்படுறதுக்காக. சரியா? யாருக்கு தெரியுமா பாகவதம் கேட்கிற அதிகாரம் உண்டு? உருப்படாத கூட்டத்துக்கு தான். சம்சாரி நாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரு முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேது. இந்த மாதிரி உருப்படாத வாழ்க்கலாம் அது வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பக விமானத்தில் ஏறி அப்படி கிளம்புறார் துந்துகாரி. ஜெய் போலோ துந்துகாரி பாகவதற்கு. இதுக்கு முன்னாடி சொல்லப்படாது, இப்போ சொல்லணும். ஏன்னா நாராயண சாயுஜ்யம் அடைஞ்சுட்டார். சதுர்வித மோக்ஷம் உண்டு. சாரூபியம் சாமீபியம் சாரோக்கியம் சாயுஜ்யம். சரியா? சாரூபிய முக்தி. நாராயணன் போலவே ஒரு ரூபம். யாருக்கு? பிசாசுக்கு. விபச்சாரி கிடச்சுன்னு கூத்தடிச்ச பய, அப்பா அம்மாவை அடித்த பய, பிராமணனா இருந்தும் கள்ளு குடிச்சு மாமிசம் சாப்பிட்ட பய, எல்லா விதமான நிந்தைகளும் பண்ணவன், எல்லா பாபங்களும் பண்ணி அப்பா அம்மாவையும் திரஸ்கரித்து கேவலப்படுத்தினவன், பூதப்பிரேத பிசாசா மாறினவன், இப்ப பாகவதராஜா சாரூபியம். எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்கோ. நிச்சயமா நமக்கு தெரியாம இந்த பாவங்கள் நம்ம பண்ணியிருப்போம். அப்ப இந்த பாவங்கள்லே இந்த விடுதலை அடையணும்னா சுலபமான வழி ஸ்ரீமத் பாகவதம் கதா சிரவணம். துந்துகாரி பாராயணம் பண்ணலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால பாராயணம் பண்ண வந்துடாமல்வாதீங்க. அவன் கதா சிரவணம் தான். அங்க உட்காந்து பாகவத ஸ்லோகத்தை கேட்டான், கதா பிரவச்சனத்தை கேட்டான். இந்த ஸ்லோகம் எல்லாம் நமக்கு புரியறதோ இல்லையோ, இந்த சப்தம் காதுல விழுந்ததுனாலேயே மோட்சம் கிடைச்சிடும். வாழ்க்கையில கேட்டுடணும், கோடி ஜன்ம சுகிருத்தி. அந்த மாதிரி நிந்துகாரி சொன்னான். அழகா புஷ்பக விமானத்துல ஏறினான். அப்ப கோகர்ணன் கேட்டான். எல்லாரும் தானே கேட்டா, இவனுக்கு மட்டும் என்ன எக்ஸ்க்ளூசிவ்? விஷ்ணுதூதர்கள் சிரிச்சா, கேட்டா ஆனா இவனை மாதிரி கேட்கல. அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு கேட்க வேண்டாமா? சப்தாகம் கேட்டா துந்துகாரி மாதிரி கேட்கணும். ரெண்டாவது இல்லாட்டி பரிஷத் மகாராஜா மாதிரி கேட்கணும். அதுக்கு அடுத்த லெவல்னா சுகபிரம்ம மகர்ஷி மாதிரி கேட்கணும். ஏன்னா முதல் முதல்ல சப்தாக ஸ்ரோதா யாருன்னா சுகபிரம்ம மகர்ஷி. அவர் தான் முதல் ஸ்ரோதா. அதுக்கு மேல ஒருபடி போய் கேட்கணும்னா வேதவியாசர் மாதிரி கேட்கணும். அதுக்கு மேல இன்னொரு படி போய் கேட்கணும்னா நாரத மகரிஷி மாதிரி கேட்கணும். அகமேவாசமேவாகிரே நான்யத்ய சசத்தரம் பச்சாதகம் யதே தச்ச யோ அவசிஷ்யே தசோஸ்மியகம்னு சதுஸ்லோகி பாகவதம் அப்படி கேட்கணும். அதுக்கடத்துல அவள் போய் கேட்கணும்னா பிரம்மதேவர் மாதிரி கேட்கணும். பிரம்மதேவர் கிட்டே இருந்த நாரதர், நாரதர் கிட்டே இருந்த வேதவியாசர், வேதவியாசர் சுகபிரம மகர்ஷி, சுகபிரம மகர்ஷி இருந்த சூத பௌராணிகர், இவ்வளவு சுத்தி கடைசியில கோகரன் துந்துகாரி வரைக்கும் வந்து நம்ம வரைக்கும் ஓடின் இருக்கு. இன்னும் 1000 வருஷம் நம்மெல்லாம் போன பிறகும் இதே இடத்த யாரோ ஒருத்தர் பாகவதம் பண்ணிட்டு இருப்பார். என் கண் சுப்பிரமணிய சுவாமி ஆன 1000 காதுகள் கொண்டு கேட்பார். எத்தனையோ சப்தாகம் நடந்தாச்சு, கேட்டவா எல்லாரும் மோட்சம் அடைஞ்சாச்சு, ஆனா அவர் பாட்டுக்கு விட்னஸா இருந்துன்னு இன்னைக்கு சப்தாகம் கடந்து அலையிற கார்த்திக் சுவாமி. அவ்வளவு வசத்தி இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்படி கேட்கணும்பா, கேட்டது அப்படியே சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். இதான் பாகவதம் எப்படிதான் அட்டன் பண்ணணும்னா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், இது மூணு பண்ணம்னா தானமத்தம் எல்லாம் வந்துடும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம். அந்த கடைசி நாள் கேட்கும்பொழுது ஆத்ம நிவேதனம் வந்துடுத்தும் துந்துகாரிக்கு. ஆத்ம நிவேதனம் பண்ணா அந்த க்ஷணம் கண் வெடிச்சது புஷ்பக விமான வந்தது. மற்றவாள்லாம் அதன் பண்ணா அதுக்கு அவளுக்கு லௌகீகமான பிரயோஜனம் உண்டு, மீன் போகாது. நல்ல பிரயோஜனங்கள், குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கும், கிரீன் கார்டு கிடைக்கும், பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆகும், முட்டி வலிக்கு நல்ல டாக்டர் கிடைப்பார், இதெல்லாம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் குளம் தரும் செல்வம் தந்திடுமடி ஆர்படுதுயராயினவெல்லாம் நிலம் தரச் செய்யும் நீழ்வு சும்பொருளும் எல்லாம் உண்டு. இந்த மோட்சம்னு வரும்பொழுது துந்துகாரி மாதிரி கேட்கும். எப்படி கேரண்டியா பிரயோஜனம் உண்டு. எப்படி மத்தியானம் சாப்பாடு உண்டு இல்லையா, மத்தியானம் பிரசாதம் உண்டு இல்லையா, பாகவத மத்தியானம் பிரசாதம் உண்டு இல்லையா, பிரசாதம் கூட உண்டு. அப்போ வந்தேன்னா மத்தியானம் பிரசாதம் உண்டு, அப்பப்ப டீயோ மோரோ கொடுப்பா, இதெல்லாம் வேற உண்டு. அது மாதிரி லௌகீகமான பிரயோஜனங்கள் உண்டு. மோட்சம் வேணும்னா துந்துகாரி போலே கேட்கணும். அந்த மாதிரி சொன்னார்கள். உடனே கோகர்ணன் சொன்னான், பாத்தேளா, உடனே எல்லாரும் திரும்பி சொல்லுப்பா, கேட்குறோம் அடுத்த சப்தாகம். உடனே அடுத்த சப்தாகம் ரெடி ஆயிடுச்சு. உடனே அழகாக கோகர்ணன் சப்தாகம் பண்ணுறான். ஊருக்கு அத்தனை பேர் சத்தையோடு கேட்குறா, எல்லாரும் யாருக்கும் ஒன்றுமே தெரியல. 7வது நாள் முடியறது, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு எல்லாரும் ஐயோ முடியறது, பாகவதம் முடிஞ்சுடுறது, இப்போ ஆரம்பித்த மாதிரி கொஞ்சம் டக்குனு பாருங்க, 7வது நாள் ஆகிடும், அடலாம் முடியறதே அப்படின்னு நினச்சா திடீர்னு ஒரே ஜெயகோஷம், ஜெய விஜயி பவ தேவதேவோத்தமா தேவதா சாரபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பாகவத பிரபு பராஹூயச்சரிக அப்படின்னு. திரும்பி பார்த்தா பகவான் நாராயணன் பளபளபளன்னு வந்துட்டான். நாராயணன் கிருஷ்ண வேஷத்தில் வந்துட்டான். ஒரு கிருஷ்ணா வரல, நரசிம்ம கிருஷ்ணா வந்தா, துருவனுக்கு அனுகிரகம் பண்ண ஸ்ரீஹரி கிருஷ்ணா வந்தா, பத்ரி நாராயண கிருஷ்ணா வந்தா, ரிஷபதேவ கிருஷ்ணா வந்தார், வராக கிருஷ்ணா வந்தார், மத்ய கிருஷ்ணா வந்தார், நரசிம்ம கிருஷ்ணா வந்தார், கூர்ம கிருஷ்ணா வந்தார். பிரளய பயோச்சிச்சலி சொல்றாரோ அஷ்டபதியில் எல்லாம் கிருஷ்ணான்னு கடைசியில் முடியும். அந்த மாதிரி எல்லா கிருஷ்ணனும் வந்தார்கள். கூடவே பாகவதத்தினுடைய பக்தா எல்லாரும் வந்தா, அத்தனை பேரும் வந்துட்டா, அத்தனை பேரையும் ஸ்ரீஹரியே அழிச்சுட்டு போற வைகுந்தமே கீழே இறங்கிடுத்தான் பாகவதத்துக்கு. அவ்வளவு வசத்தி அந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த கதையை சனகாதி முனிவர்கள் சொல்றா. அவ சொன்னது கலியுகத்தில் 300வது வருஷம், கோகர்ண சப்தாகம் பண்ணது கலியுடைய 200 வருஷத்தில், அதுக்கப்புறமா 300-350 வருஷத்தில் சனகாதி முனிவர்கள் மறந்து போன அந்த பாகவத விஷயத்தை திரும்பவும் கங்கை கரையில் பிரவச்சனம் பண்ணான். அவ சொல்லும் பொழுது பக்தி தேவி ஞானம் வைராக்கியம் எல்லாரும் வந்துட்டாலும் நார்த்தபதே நீ எங்கம்மா வந்தாய். உடனே சனகாதி முனிவர் சிரிச்சார், பாகவதத்தில் ரகசியமாக ஒளிஞ்சுட்டு வந்துட்டார். இது யாருமா, சின்ன பசங்க, இவா தான் என் பசங்க சுவாமி, ஞான வைராகி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லையா, அவள் தான். ஆஹா அப்படின்னா லைனும் ஒவ்வொருத்தராக வரலாம். இந்த பாகவதம் நான் சொல்லி முடிக்கல, முதல்ல பக்தி வந்தா, பின்னாடி ஞானம் வந்தது, பின்னாடி வைராக்கியம் வந்தது, பின்னாடி அழகா பாகவதால் எல்லாம் வந்தா, பிரஹ்லாதன் துருவன் பீஷ்ம பிதாமகர் குந்தி தேவி திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் பரிஷித்து மகாராஜா கோபிகா ஸ்திரீகள் நந்தகோபரி யசோதை வசுதேவர் தேவகி பிருதுமகா சக்கரவர்த்தி துருவன் கர்தம பிரஜாபதி, கபிலாச்சாரியார், தேவஹூதி எல்லாரும் லிஸ்ட் போட்டு வந்துட்டு இருக்க, அஜாமிலன், ஜடபரதர் எல்லாரும் வந்துட்டாளா, எல்லாரும் வந்து பின்னாடியே அவாவா பின்னாடி ஒருத்தர் வரார் ஹரி, அவாவாளுடைய ஹரி செக்யூரிட்டி கார்டா கூட வரார், அஜாமில் ஹரி தனியா வரார், துருவ ஹரி தனியா வரார், பிரஹல்லாத ஹரி நரஹரியா வரார், ஒவ்வொருத்தருடைய ஹரி அவா பின்னாடியே வராரா. இவாள்லாம் அப்படியே பார்க்கறா, நாரதர் பார்க்கறார், பிரஹல்லாதன் நரஹரி தெரியறது, இவர் யார், இவர் துருவஹரி, துருவ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறான், அஜாமில் கிட்ட இவர் என்னோட அஜாமில ஹரி, எனக்கு அனுகிரகம் பண்ண ஹரி, அவர் கூட ஒரு ரெண்டு பேர் நிற்கிறார், இவர் ரெண்டு பேர் தான் நமக்கு நாம சங்கீர்த்தன வைபவத்தை சொல்லி கொடுத்தா, அவளை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன், அதனால அவள் கூட வந்தேன், அஜாமிலனோட ரெண்டு விஷ்ணு தூதர்கள், விஷ்ணு இவாள் வந்துட்டா, பரிசுத்த மகாராஜன் கூடவே அந்த சமீகர், அந்த ரிஷி, அந்த பிள்ளையாண்டா இருக்கா, அவருக்கு சாபம் கொடுத்த புள்ள அவன், இத்தனை பேரும் வரா, கோபிகைகள் வந்தா ஒவ்வொரு கோபி பக்கத்துல ஒன்று நிக்கிறது, குட்டையா நெட்டையா குண்டா ஒல்லியா கருப்பா சிவப்பா, அங்கனா மங்கனா மந்த் அங்கேயும் தோல் மேல கையை போட்டு, அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சந்தரே நங்கனான்னு, இன்னொரு ஹாய் 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 ராஜகோபாலன் வந்துட்டான், இன்னொருத்தன் அம்மா 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 என்னத்தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம், ஒரு பாலகிருஷ்ணனை பிடிச்சிருந்து யசோத வந்துட்டா, புவன சுந்தரான்னு ஒருத்தி ருக்மிணி கிருஷ்ணன் வந்துட்டான், ஒருத்தி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க சத்யபாமா கிருஷ்ணன் வந்துட்டான், ராதே 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 ராதேன்னு ஜபிச்சென்று ராதிகா ரமணன் வந்தான், கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, 16108 பட்ட மகிழ்ச்சிகளோட 16108 துவாரகாதீசன் வந்தான், கோகுலநாதன் வந்தான், பிருந்தாவன கண்ணன் வந்தான், நவநீத சோரன் வந்தான், ஸ்ரீ லோலன் வந்தான், கோபிகா ரமணன் வந்தான், கிருஷ்ணச்சந்திரன் வந்தான், வேணுகோபாலன் வந்தான், மாட்டுக்காரன் வந்தான், குச்சேலனோட ஃப்ரெண்டு வந்தான், சுதாமா வந்தான், எத்தனை பேரும் வந்துட்டாளா, நாரு அசந்து போயிட்டார், இவ்வளவு பேரும் பாகவதத்தில் இருக்காப்பா, எங்க பாகவதம் பத்தி பேசுறோமோ அங்க அத்தனை பேரும் வந்துடுறா, இன்னைக்கு பாகவதம் சொல்லணும், இத்தனை பேரு இங்க இப்ப ஆவிர்பவிச்சிருக்கா, அதனால நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க, பகவான் இஷ்டப்படி வாழணும், ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி உன்னிஷ்டம் என் இஷ்டம், ஏன்னா நம்மளை சுத்தி இப்ப அத்தனை பாகவதா இருக்கா, இத்தனை பகவத்ஸ்வரூபம் எல்லா பிரிவாலும் இருக்கா, இவ்வளவு ஹரி இருக்கா, ஒரு ஹரினாலே எல்லாம் கிடைக்கணும், இவ்வளவு ஹரி, அதனால ஹரியா கேட்டிருக்கும், ஹரினா HURRY, ஹரி அவசரம், அவசரமா என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கேட்டுடுங்கோ, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா, நீதாராய் பறையேலோ நம்பாவாய், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேள, பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி, குற்றேவலங்களை கொள்ளாமற் கொல்லாமற் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாமாச்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பா, ஹரி நம்முடைய காமங்கள் எல்லாம் மாற்றி கொடுக்கட்டும், உத்தமமான அவன் சொத்தா நம்ப மாறணும், இதுதான் பாகவத மகாத்மியம், நிறைய தடவை கேட்டிருப்பேன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனால் ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுதும் புதுசாக இருக்கும், ஆ வாஸ்தவம் அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு திருப்பியும் ஒரு நம்பிக்கை, திரும்பி ஒரு நன்னா பாகவதம், அப்பப்போ டல் அடிப்போம்ல, இந்த டல்ல அப்படி அப்பப்போ யாராவது தூண்டி விடணும், இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி நமக்கு நல்லா உண்டு, இந்த சப்தாக நவாகம்னா இருக்கு, நான் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்பப்போ பாவம் வாசிக்கணும் கத்துட்டுருக்கேன், கிளாஸுக்கு போகணும் என்னமோ தெரியல, இப்பெல்லாம் தடசம் வந்துடுத்து கிளாஸுக்கே போக முடியலை, காரணம் லிஸ்ட்டு வச்சுருப்போம், ஊருக்கு போனேன், ஊருக்கு போயிட்டு வந்தேன், சொந்தக்காரன் வந்தா, அப்புறம் தலைவலி வந்துடுது, அப்புறம் அவருக்கு உடம்பு முடியல, லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம், ஆனால் இதுக்கு நடுவில் கல்யாண காட்சி மட்டும் குறவே இல்லை, மார்க்கெட்டுக்கு போகிறதோ ஊருக்கு அதை பேசுறதோ டிவியில் ஒன்றும் குறவே இல்லை, மகாத்மியம் நாளைக்கு காத்தாலிருந்து பாராயணம் பிரவச்சனம் உண்டு, பாராயணத்தை எப்பப்பெல்லாம் முடியுமோ கொஞ்ச நேரம் நான் இருப்பேன், பிரவச்சனம் நிச்சயமா நான் இருந்து ஆகணும், அதனால எல்லாரும் வாங்கோ, வாசிக்கிறவா சொல்றத கேளுங்கோ, வாசிக்கோ சான் கிடைச்சா தனியா வாசிங்கோ, இப்படி கூட வாசிங்கோ, இதுவே பரமசுகம், யார் தப்பா வாசிக்கிறான் மட்டும் பார்க்காதீங்க. இது பெரிய தப்பு. அவள் தெரிஞ்சது அவள் வாசிக்கிறா, நீங்க அந்த தப்பா வாசிக்கப்படாதுன்னு கத்துக்கணும். அவ்வளவுதான். உடனே அது குறுக்கில் பாஞ்சு சத்தம் போட்டு இந்த பாராயணம்னா எனக்கு ஒரு பயம் உண்டு. பாராயணத்தை தெரியாதவா பாராயணம்னு பயமே கிடையாது. இந்த தெரிஞ்சவா ஒரு நாலு பேர் வந்துட்டான் படுத்துற பாடு இருக்கு பாருங்க. அம்மா பாகவத தேவி ஓடி போயிடுவான். நீங்கள்லாம் பாகவத சிரோன்மணிகள், நான் ஒத்துக்கிறேன். சில பேர்லாம் கத்துக்குட்டிகள். அந்த கத்துக்குட்டிகள்லாம் மாட்டுக்கார கூட்டம். அவா சொல்ற பாகவதம் ரசிக்கும் பூந்தானம் பாகவதம் போல. தப்பா வாசிச்சா பூந்தானம் வாசிக்கிறார்னு நினைச்சுக்கோங்க. சரியா வாசிச்சா பட்டத்ரி வாசிக்கிறார்னு நினைச்சுக்கோங்க. அழுதுண்டே வாசிச்சா சுகபிரம்மம் நினைச்சுக்கோங்க. தன்னை மறந்து வாசிச்சான்னா வேதவியாசர்ன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு மேல வேற ஒன்னும் வரப்படாது. ஏழு நாள்ல மோட்சம் வேணும், இல்லை ஏழு நாள்ல ஹரி தரிசனம் வேணும். ரெண்டு தான் ஏதாவது நடந்தே ஆகணும். ஒன்னு மோட்சம், இல்லாட்டி ஹரி, ஏதாவது ஒண்ணு பார்த்துடணும். அவ்வளவுதான். சந்தனை பிடிச்சி வாங்கிடணும். சந்தனை பிடிச்சுக்குவாங்க. எனக்கு தெரியாதுப்பா, உன் கோவிலுக்கு வரேன், பாகவத வாசிக்கிறேன், உங்க மாமனை காட்ட வேண்டியது உன் பொறுப்பு. ஜாகிரத பயல, இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. பயந்து போயா மாமா 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 கூட்டு வந்துடுவான். சரியா? எச்சேல் முருகனுக்கு அரோகரா. மாமாவே முடிச்சுடுறார் பாகவதத்தை.
மனுஷ தேவா வசதா எல்லாரும் கொஞ்சம் அவார்டு சௌரியம் பார்த்து